நீரே ஆண்டவரே, ஆட்டுக்கு நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்க கிருபைக்காக சோத்திரிக்கும் தாவி. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம். முடியாண்டரே இறக்கத்துக்காக முடியாண்டரே கிருபைக்காக சோத்திரிக்கும் தாவி. எங்களுக்கு நீ மீட்டு கொண்டு ஆண்டரே எங்களை நீர வழிநடத்த கிருபைக்காக சோத்திரிக்கும் கத்தா. நீ தந்த விசுவாசத்துக்காக சோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்க ராப்சரிங் ஃபெய்த்துக்காக துதிக்கிறோம் கத்தா. நீத்திய ஜீவனை கொடுத்துருக்காக சோத்திரிக்கும் தாவி. எங்களுக்கு ஆண்டரே கொடுத்துருக்க அந்த ராப்சரிங் ஃபெய்த்துக்காக சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்துருக்க ஆவிக்குரிய சபைக்காக போதகருக்காக துதிக்கிறோம் கத்தாவி. எங்களுக்கு கொடுத்த விசுவாச நம்பிக்கை அன்புக்காக சோத்திரிக்கும். நீ தந்த ஜீவன் சுகம் பலம் ஆரோக்கியத்துக்காக சோத்திரிக்கும் தாவி. என் ஜபத்தை கேட்டு எங்களை அருளின நன்மைகளுக்காக துதிக்கிறோம் கத்தாவி. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுறதுக்காக சோத்திரிக்கிறோம். நீ தந்த ஆண்டரை வாக்கு தத்தங்களுக்காக துதிக்கிறோம் கத்தாவி. எங்களை வழிநடத்தி விடுதலையோடு ஆராதிக்க தந்த கிருபைக்காக சோத்திரிக்கும் துதிக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே நாங்கள் அன்று நம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதும் அன்றே உடைய நாமத்துக்கு மையமே நாங்கள் வந்திருக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கத்தாவே. வந்தது நல்லது என்று உணர கிருபை தாரும். நாங்கள் தியானிக்கிற வார்த்தையோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. வார்த்தையை அன்று போதிக்கும் பொழுது அடியனை மாறத்தின் நீ பேசுவீராக. வல்லமையான வெளிப்பாடின காரியங்களை நாங்கள் தியானிக்க கிருபை தாரும். இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ தாமே துரிதமாக எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்த்தும் கத்தாவே. இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு நீ கொடுத்த அந்த தீக்கதர்சி அன்றரே அவருடைய செய்திகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்றரே அந்த தீக்கதர்சியினுடைய செய்தியை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் கத்தாவே. நீர் அன்றரே ஒரு அன்றரே இந்த காலத்துக்கு ஒரு தீக்கதர்சியை தெரிந்து கொண்டு அவரை நீ உறுதிப்படுத்தி கத்தாவே வார்த்தையை அவர் மூலமாக நீர் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர். அந்த வார்த்தையை மூலமாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மனவாட்டிக்கு என்ன வெளிப்படுத்தணும் என்ற உம்முடைய சித்தம் இருந்தோ அதை நீர் வெளிப்படுத்தியிருக்கீர் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே எங்களை நாங்களே நாங்கள் நிதானித்து அறிந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் காணப்பட உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே லைன் அப் பண்ணும்படியாக நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும் தகுதிப்படுத்தட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலமாக என்றவரே எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் அருள நீர் சுத்தமாக இருக்கிற கர்த்தாவே. அதன்படி நாங்கள் எல்லாவற்றையும் நன்மை காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தையை வாஞ்சையோடு கேட்க ஆண்டவர் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ தாமே ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி நீ போஷித்தரலும். ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளும் வார்த்தையை தடையில்லாமல் கேட்க கிருபை தாரும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய காரத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தியானிக்க போற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8:28-32 வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 8:28-32.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
போதும். நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு பார்டன், மன்னிப்பு என்ற தலைப்பில் நம்ம செய்தி தியானிக்கவிருக்கிறோம். பார்டன் என்று சொன்னால் மன்னிப்பு. நமக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு சம்பாதித்திருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஒருவர் உள்ளே வர வேண்டும் என்றால் முதலாவது காரியம் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதா என்ற நிச்சயம் உடையவர்கள் தான் கிறிஸ்டியன்ஸ். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது முதலாவது நமக்கு வர வேண்டிய காரியமே அந்த பாவம் மன்னிப்பு பெற்ற அந்த நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வந்து கிறிஸ்துவுக்குடையவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் மறித்திருக்கிறார். அவர் நமக்கு மறித்து அந்த பாவ நம்ம பாவ மன்னிப்புக்கென்று நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அந்த ரேன்சம் ப்ரைஸ் அவர் செலுத்தினார். அந்த கிரயமாக அவரது அங்கே செலுத்தும் பொழுது அதன் மூலமாக நமக்கு அந்த மன்னிப்பை நாம் பெறுகிறோம். அது மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு செப்பரேஷனாக இருக்கிறது. அந்த அது எப்படியாப்பட்ட செப்பரேஷன் என்றால், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவோடு நம்ம சேர்க்கப்படுகிறோம். அதுதான் வந்து அந்த அவருடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதில் வரும்பொழுது நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெறும் பொழுது நம்ம கிறிஸ்துவுடையவர்களாக மாறுகிறோம். கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள். நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த பாவத்தின் அந்த அந்த டிசையர்ஸ் எதுவுமே நமக்கு இருக்காது. பாவம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு வராது. தேர் இஸ் நோ மோர் டிசையர் இன் யுவர் ஹார்ட் டு வாக் ஆஃப்டர் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் பின்னாடி நாம் வந்து அலைந்து திரிகிறவர்களாக, அதன் மேலே வந்து வாஞ்சை உடையவர்களாக நம்ம காணப்படாதபடிக்கு நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது நாம் வந்து எப்படி நடப்போம்? நம்ம வந்து நம்முடைய மாம்சம் சொல்லுகிறபடி நடப்பதில்லை. ரோமர் 8:1 வாசிக்கலாம்.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம பாவம் செய்திருந்தால் அதுக்கு வந்து நிச்சயமாக தண்டனை உண்டு. யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதுக்கான வந்து நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? அது ஆல்ரெடி அந்த அந்த ரேன்சம் ப்ரைஸ் அங்கே செலுத்தப்பட்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. நமக்கு அந்த பாவம் மன்னிப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக சம்பாதித்து விட்டார். அதை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயம் உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் வந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். உலக பிரகாரமான காரியங்கள் மேலே நாம் வந்து நம்மளுடைய அந்த ஹார்ட்டை அது மேலே வைக்க மாட்டோம். அது மேலே வைக்கும் பொழுது, உலக பிரகாரமான காரியத்து மேலே வைக்கும் பொழுது அது வந்து இல்லாமல் போகும். அது அங்கே நிதிமொழிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது உலக மற்ற தேவனை அறியாத மற்ற காரியத்து மேலே நம்ம வாஞ்சையை வைக்கும் பொழுது அது தனது சிறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்று சொல்லி அது இல்லாமல் போகும். ஏதாவது ஒரு அழிந்து போகிற ஒரு காரியங்கள், உலக பிரகாரமாக காரியங்கள் எல்லாமே அது அழிந்து போகிற காரியமாக இருக்கிறது. வானம் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறார். அதே போல் அவருடைய வார்த்தைகள் அது எட்டர்னலாக இருக்குது. அது வந்து அது மாறாததாக இருக்கிறது. அது எப்பொழுதும் அது நிச்சயமாக நிறைவேறும். அது மேலே நம்ம வாஞ்சையுடையவர்களாக இருப்போம் என்றால் மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். மாம்ச பிரகாரமான இச்சைகள் நமக்கு வராதபடிக்கு நம்ம ஆவியின்படி நடக்கும். ஆவியின்படி நடப்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி. அது இந்த காலத்துக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது, இப்பொழுது என்ன ரெவலேஷன் இருக்கிறது, இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இருக்கிறது, அந்த இடத்துல நாம் இருக்கிறோமா? நம்மளுடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோமா? நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்ற அந்த அந்த வெளிப்பாடுகள் நமக்கு இருக்கும். அது தேவனோடு கூட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது. அது நம்ம வார்த்தையில் வந்து அந்த அனுபவம் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எந்த பைபிளில் எந்த பார்ட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம பைபிளில் வந்து அங்கே வந்து பரிசுத்தவான்களில் போல அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா, இல்லை அங்கே பாவிகள் லிஸ்ட்டில் இருக்கோம், இன்னும் நிறைய வந்து அங்கே துரோகிகள் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா அப்படின்றதை நம்மை நாமே நிதானித்து அறிய முடியும். இந்த வார்த்தை வந்து நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு வெளியில் இருப்போம் என்றால் மாம்சத்தின்படி நடக்கிறோம். நம்முடைய கிரியைகள் அதை நமக்கு வெளிப்படுத்தும். பாவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நமக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றவர்கள் என்று நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாது. எனக்கு சால்வேஷன் கிடைச்சிருச்சு, நான் மீட்கப்பட்டுட்டேன், என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, அது மறதி கடலில் போடப்பட்டது என்று நம்மளால் என்ன சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா என்ன? நிச்சயமாக அதை அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருப்போம் என்றால் அதை நம்ம உறுதியாக கன்ஃபர்ஸ் பண்ண முடியும். வெறும் வாயினால் அல்ல, நம்ம ஹார்ட்டில் அதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி அறிந்திருக்கிறோம்? அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. பாவம் மன்னிப்பு நிச்சயம் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறது. அந்த வயசான மனுஷனை குறித்து அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜியோகிராஃபி புக்கை படிக்கும் பொழுது அந்த பாட்டம்ல அங்கே வந்து ஆழம் கண்டுபிடிக்கப்பட முடியாத அந்த ஒரு கடலை பற்றி அவர் வாசிக்கும் பொழுது என்னுடைய பாவம் வந்து அவ்வளோ ஆழத்தில் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சந்தோஷத்தில் வந்து அவர் குதிக்கிறதை பார்க்குறோம். ஏன் ஒரு ஜியோகிராஃபி புக்கை படிக்கும் பொழுதே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன் வருகிறது? ஏன்னா அவர் வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த நிச்சயம் வரும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம். ஐ மீன் அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம அந்த எல்லா பாவத்தையும் அது அந்த டிசையர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெறுக்கிறோமா? அப்படியான டிசையர்ஸ் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு நிச்சயம் உடையவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போவுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் வந்து அவன் குத்தப்படுகிறான் வந்து என்று சொல்லும் பொழுது அவன் இன்னும் பாவியாக இருக்கிறான், அவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது அதிக சந்தோஷம் வருகிறது என்றால் நமக்கு அது வந்து நம்ம பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பிரணாம் வந்து ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அமெரிக்காவில் வந்து அந்த சவுத் சைடில் அதிகமான ஸ்லேவ்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஸ்லேவ்ஸுக்கு வந்து ஒரு நாள் அங்கே விடுதலையானது அறிவிக்கப்படுகிறது. த எமான்சிபிகேஷன் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் வாஸ் சைன்டு. அவங்களுக்கு விடுதலையானது பிரகடனம் செய்யப்படுகிறது. அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் வந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற அந்த செய்தியானது அவர்களுக்கு வருகிறது. அதுக்கு அவங்க ஒரு நேரத்தை செட் பண்ணி ஒரு டேட்டை செட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் அந்த சூரியன் உதயம் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்று அந்த அப்படியான ஒரு காரியத்தை அங்கே பிரகடனம் செய்யும் பொழுது அவங்க அதுக்காக காத்திருக்கிறாங்க. த செட் டைம் தட் தே வேர் ஃப்ரீ வாஸ் அட் சன் அப் ஆன் எ சர்டைன் மார்னிங். அந்த சூரிய உதயம், அந்த சர்டைன் மார்னிங்கில் வந்து அந்த சூரிய உதயத்தை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் அடிமைத்தனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை என்று அங்கே சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த டேட்டானது வருகிறது. அந்த டேட் வரும்பொழுது என்ன நடக்கிறது? நாளைக்கு காலையாக அதிகாலையில் அந்த சூரியன் உதயத்துக்காக எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஒரு மலை பக்கத்தில் அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த மலைக்கு அந்த பக்கத்துலேருந்து சூரியன் உதயம் ஆக வேண்டும். அதனால் என்ன செய்கிறாருன்றா அந்த யங் பீப்புள்ஸ் வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த இரவோடு அந்த டார்க்லே வந்து அந்த மலை மேலே ஏறி மலை உச்சியில் போய் காத்திருக்கிறாங்க. இன்னும் அந்த கொஞ்சம் அந்த ஓல்டர் பீப்புள் அந்த 48 அபவுக்கு இருக்கிறவங்க அவங்களால அவ்வளோ ஹைட் ஏற முடியல. அதனால் அவங்க வந்து மிட் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்கிறாங்க. அவங்க அது வரைக்கும் ஏற முடிஞ்சு அவங்க அங்கே காத்திருக்கிறாங்க. வாலிபர்கள் வந்து டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் வந்து அந்த மிட் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்காங்க. இன்னும் வந்து ரொம்ப ஓல்டான பீப்புள்ஸு, அது மட்டும் இல்லாமல் உமன் அண்ட் சில்ட்ரன், அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. எதற்காக காத்திருக்கிறாங்க? அந்த சூரிய உதயம். எப்பொழுது அந்த சூரிய உதயம் வரும், அந்த சூரிய உதயம் மற்ற அவங்க காண்றதுக்கு டெய்லி அவங்க சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பார்க்க போகிற சூரிய உதயம் அவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க அதுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த சூரிய உதயத்துக்காக காத்திருக்கும் பொழுது அந்த சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது. அதை முதலாவது யார் பார்க்குறாங்க? அந்த வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் அந்த சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. We are free. நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்று அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. அதன் பின்பு அந்த ஓல்டர் பீப்புள்ஸ் அவங்க பார்க்குறாங்க. அதன் பின்பு அந்த உமன் அண்ட் சில்ட்ரன் பார்க்குறாங்க. எல்லோருமே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க அந்த சூரிய உதயம் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை வருகிறது. அவங்க அந்த விடுதலையை அவங்க பார்க்கும்பொழுது அந்த சூரியனை பார்த்த மாத்திரத்தில் அவங்களுக்கு விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வந்து நமக்கு எப்படி அந்த மன்னிப்பு வருகிறது? You are pardoned the minute that you accept Jesus Christ as your Savior. Hallelujah. Nama Yesu Kristuvai nammude sonda ratchakaraga yetrukonda andha nodiye namakku paavam mannippu kedaikkirathu. Hallelujah. Avare sonda ratchakaraga nama yetrukollavum. Inike ipo sthapanangal adhaan prasangam panna. Unai sonda ratchakaraga yetrukollungal nu sollumbodhu avanga naangalum yetrukolugrom nu pala lacham per poranga. Analum avanga vandu andha guilty feeling a uttu veliye varala. அவங்க வந்து சரியாக வந்து ஏற்றுக்கொள்ள அவங்க கிறிஸ்தை அறிந்திருக்கவில்லை. அவங்க வந்து அவங்க ட்ரினிட்டி என்று சொல்லும் பொழுது யார் அவங்களுக்கு பாவம் அனுப்பிடுவோம், அவங்க பிதா குமாரம் பரிசுத்தாவி என்று சொல்லும் பொழுது யாருக்கிட்ட ஜபம் பண்ணும், யார் இவங்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடுப்பா, அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு தவறான உபதேசத்தில் இன்னைக்கு இருக்கும் பொழுது அது அப்படியாக பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட வந்து நம்ம சேவியராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும், அவர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் அதுதான் வந்து கர்த்தரது அந்த ப்ராப்பர் ரெவலேஷன், ரைட் ரெவலேஷன் இருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ தவறான உபதேசங்கள் இருக்கிறது, அதே மாதிரி நமக்கு அந்த ரைட் ரெவலேஷன் வரும்பொழுது இந்த சத்தியம் இந்த வார்த்தையின் கீழே வர வேண்டும். அந்த அந்த காலத்துக்குரிய செய்தியின் கீழே வந்தால் மட்டும்தான் வந்து அங்கே ரட்சிப்பு அவங்களுக்கு வந்து அங்கே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு செய்தி அங்கே அனுப்பப்படுகிறது, அது வந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு காலமாக அந்த வேர்டை அவர் மேக்னிஃபை பண்ணி கொண்டே வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அது மேக்னிஃபை பண்ணப்பட்டு இப்போ இந்த ஏழாம் சபை காலத்திலே அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகியிருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது, வார்த்தை இன்னைக்கு பரிபூர்ண வார்த்தை வந்திருக்கும் பொழுது இதுக்கு கீழே வந்தால் தான் நமக்கு மீட்பே வழிய மற்ற இந்த வார்த்தையை விட்டு வெளியே இருக்கிறவர்கள் அவர்கள் நாங்களும் வந்து மீட்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று அவங்க சொல்ல முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கோம், இந்த வார்த்தை தான் நமக்கு அதை ரிவீல் பண்ணுது, இந்த காலத்துக்குரிய செய்தி தான் இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த ரெவலேஷன் நமக்கு கொடுக்கிறது, நாம் யார் என்ற வெளிப்பாடு. நான் வேதாகமத்தில் எந்த பகுதியில் இருக்கிறேன், நான் வந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேனா இல்லை அந்த மேப்பை விட்டு அவுட் சைடில் இருக்கிறேனா, கர்த்தருடைய கரங்களில் அந்த வரபடமானது இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கிறேனா இல்லை வெளியில் இருக்கிறேனா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாத இந்த செய்தி நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு உலகம் அதை அறியவில்லை, நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிமைகள் எவ்வளோ சந்தோஷப்பட்ட சூரியனை பார்த்த மாத்திரத்தில் அவங்க வந்து நாங்கள் வந்து வி ஆர் ஃப்ரீ என்று சொன்னது போல இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மளை சந்தித்த பொழுது நம்ம அதை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா, நம்ம ஒரு நியூ கிரியேச்சராக அது மாற்றிவிட்டது. ஆமென். நம்ம மாம்சத்தின்படி நடப்பதில்லை, அது வார்த்தை எப்போ நமக்குள்ள வந்ததோ அந்த வார்த்தை உள்ள வரும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாமே வெளியே போகுது. அங்கே பரிசுத்தாவி உள்ள வரும்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அசுத்தமான காரியங்கள் எல்லாமே வெளியே போகுது. அவனுக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள பலவிதமான அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது. இப்போ இந்த உலகம் சோதோம் குமாராவாய் மாறி இருக்கிறது, சோதோம் குமாராவின் அருவறுப்புகள் இன்னைக்கு உலகத்திலே காணப்படுகிறது. அது எல்லாமே எங்கே இருக்கு, ஒரு மனுஷனுடைய ஹார்ட்ல தான் இருக்கு. அந்த சோதோம் குமாரா இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய ஹார்ட்ல இருக்குது. அப்படியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த சோதோம் குமாரன் ஆவிய உடையவர்கள் அநேகம் பேர் காணப்படுறாங்க. இப்போ வார்த்தை எங்க இருக்கு, அதுவும் ஹார்ட்டுக்குள்ளதான் வந்து அந்த வார்த்தைக்குள்ள அந்த ஹார்ட்டுக்குள்ள வார்த்தை வரும் பொழுது மற்ற காரியங்கள் அதை விட்டு விலகி போகிறது, நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த பாவ சந்தோஷம் வந்து அது வந்து சொற்ப நேர சந்தோஷம் வந்து பலவிதமான வந்து இன்னல்களுக்கு நம்மளை வந்து ஆளாக்குகிறதா இருக்கு. ஆனால் வார்த்தை உள்ள வரும்பொழுது வி ஆர் ஃப்ரீ, ஹல்லேலூயா, நான் விடுவிக்கப்பட்டேன் என்ற அந்த சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது. ஆமீன். அதுதான் இந்த சன், அந்த சன் ரைஸ் ஆகுது நமக்குள்ள. அந்த சன் அந்த ரைஸ் ஆகும் பொழுது, சன் அப் ஆகும் பொழுது, அந்த சூரிய அங்கே உதயம் ஆகும் பொழுது நமக்கு அது நமக்கு அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்முடைய வரலாமா, வார்த்தை உள்ளே வரும் பொழுது நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் வரும் பொழுது அது எல்லாமே நம்ம எப்படி ஆகிறோம், இனிமே நம்ம பாவம் செய்ய போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் இந்த சந்தோஷம் மேலானதாக இருக்கிறது. ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாமே அது பர்ஃபெக்டாக தான் சிருஷ்டித்தார். அங்கே வந்து ஏதேன் தோட்டத்தை அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாலை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் அவர் வந்து நேர்த்தியாக செய்து முடித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாமே பர்ஃபெக்ட். அப்படியாக இருக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறான், முதலாவது மனுஷன் அங்கே அவன் பாவம் செய்யும் பொழுது, ஆதாம் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான், செப்பரேட்டிங் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த எட்டர்னல் ஒன், அந்த எட்டர்னல் ஒன்னுக்கிட்ட வந்து அவன் தன்னை பிரித்து கொள்வான். காடு வந்து ஒரு எட்டர்னலாக இருக்கிறான், தேவனோடு அவன் வந்து ஐக்கியப்பட்டான். அவர் வந்து அவர்களோட காலையும் மாலையும் அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் அவங்க சம்பாஷணை நடத்தினா அவங்களோட அந்த ஐக்கியம் இருந்தது. ஆனால் வந்து அதை விட்டு அந்த பாவம் உள்ளே வரும்பொழுது அதை செப்பரேட் ஆகிவிடும். அந்த எட்டர்னல் ஒன்னிலிருந்து அவன் வந்து பிரித்தெடுக்கப்பட்டான். பிரித்தெடுக்கப்பட்டனால அங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் அவனை புறக்கணித்தார். கர்த்தர் அப்படியாக வந்து மனுஷனை உருவாக்கவில்லை, மனுஷனை வந்து குறைவுள்ளவனாக உருவாக்கவில்லை. அவனை வந்து சிக்னஸ் வந்து வியாதிகள், இன்னும் அந்த மரணம் மற்றும் அந்த பலவிதமான சோதனைகள், பலவிதமான துக்கங்களை வந்து அவனுக்குள்ள வச்சு அவனை சிருஷ்டிக்கலை. அவனை எப்பொழுதும் ஒரு ஹாப்பி மேனாக தான், ஹாப்பியஸ்ட் பர்சனாக தான் அவனை உலகத்தில் சிருஷ்டித்தார். அங்கே பாதாளம் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை. பாதாளம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? டெவில் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ். அங்கே பிசாசுகளுக்கும் பிசாசுக்கும் பிசாசனுடைய அந்த தூதர்களுக்குமாக அந்த பாதாளமானது உருவாக்கப்பட்டது. அது மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டான்? தே வேர் கிரியேட்டட் ஆன் ஏர்த் டு பி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் உலகத்திலே காணப்படும்படியாக அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். இதுதான் வந்து காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான் வந்து எப்பொழுதுமே அது பர்ஃபெக்ட். அவர் வந்து ஒரு காரியத்தை உருவாக்கி ஐயோ சரி சரியா செய்யலை, தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்னு வேற மாதிரி உருவாக்குவதில்லை. அவர் எப்பொழுதுமே வந்து அதை சரியாக வந்து அவர் உருவாக்குகிறார், அது பர்ஃபெக்டாக உருவாக்குறார். மனுஷனை உலகத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது அவன் பர்ஃபெக்டாக இருந்தான், அங்கே எந்த விதமான குறையும் அவனுக்குள்ளே இல்லை. அப்படியாக சிருஷ்டிக்கும் பொழுது ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? மனுஷன் வந்து பாவம் செய்யும் பொழுது அவன் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வித்தியாசமாக சிந்திக்கிறான். அவன் வந்து டிஃப்ரெண்ட் மேல் அவன் திங்க் பண்ணும் பொழுது அவன் பலவிதமான காரியங்களை அவன் ட்ரை பண்ணுறான். தன் சுய முயற்சியின்படி ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று அப்படியாக அவன் செய்யும் பொழுது அது வந்து என்ன செய்கிறது? தவறாக தான் முடியும். மனுஷனுடைய சிந்தை, மனுஷனோட ஓன் ஐடியாஸு எப்பொழுதுமே அது ஃபெயிலியரில் போய் முடியும். அதனால் வந்து அவன் என்ன செய்தான்? அந்த ஏவால் அது அதை செய்யும் பொழுது, ஏவால் வஞ்சிக்கப்படும் பொழுது அங்கே ஆதாமும் வந்து மீறுதலுக்கு உட்பட்டான். அதனால் வந்து அங்கே என்ன நடந்தது? டோட்டலி லாஸ்ட். அவங்க வந்து முற்றிலுமாக இழக்கப்பட்டு போனாங்க. அதனால அவங்க வந்து ஏதேனில் தோட்டத்தில் இருந்து அவர்களை கர்த்தர் அவர்களை புறக்கணித்து. ஆனாலும் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவனாக இருக்கிறார். அவர் அதுக்காக ஒரு சப்ஸ்டிடியூட்டை அங்கே உண்டு பண்ணுகிறார். அங்கே அவர்களுக்கு அங்கே மரணம் வரும் என்று அங்கே சொல்லப்பட்டது. அது நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்ல ஆதியாகமம் 2:17 வாசிப்போம்.
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
அதை புசிக்கும் நாளில் நீங்க சாகவே சாவீர்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிச்சா நீங்க மரித்து போவீர்கள் என்று சொல்லும் பொழுது அன்னைக்கே அவங்க ரெண்டு பேருமே மரிச்சு போயிருக்கு. அவர் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அங்கே ஒன்று பண்ணுகிறார். அங்கே ஒரு ஆடு அவர்களுக்காக அடிக்கப்பட்டது. ஆட்டு தோளினாலே அவர்களுக்கு அங்கே கர்த்தர் அவர்களை ஆட்டு தோளினாலே மூடினார். He must keep his word in order to be God. அவருக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து அவர் சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்ற வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? அங்கே வந்து அங்கே அவனுக்கு ரெடாம்ஷன் பிளான் ஆல்ரெடி அவர் வச்சிருக்கிறார். அந்த ரெடாம்ஷன் பிளானை வந்து அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மனுஷன் எப்படியாக விழ வேண்டும், விழுகிறார். அதே போல் வந்து என்ன நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். He knows the end from the beginning. அவர் வந்து முடிவை ஆரம்பத்திலே அவர் அறிந்திருக்கிறார். அதனால் வந்து அப்படி வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த அந்த அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அங்கே கொண்டு வருகிறார். அந்த ஆடு ஆடு அங்கே அடிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பதிலாக அந்த ஆடு அங்கே அடிக்கப்படுகிறது. பிளட் ஹேட் டு பே த ப்ரைஸ். அந்த இரத்த சம்பந்தமான பாவமாக இருப்பதனாலே இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர்களுக்கு பதிலீடாக அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது. அதுக்கு பதிலாக வேறு எந்த இதுவும் ப்ரைஸும் அங்கே செலுத்த முடியாது. நோ அதர் ப்ரைஸ் கேன் பி பெய்டு. எந்த விதமான ப்ரைஸும் அங்கே செலுத்த முடியாது. இப்போ இந்தியாவில் வந்து அங்கே ருபி இருக்கிறது. அது நம்மளுடைய கரன்சி வந்து ருபீஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு மளிகை கடையில் போய் வந்து நம்ம நாட்டு காசை கொடுத்தா தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். டாலரை கொண்டு போய் ஒரு மளிகை கடையில் நீட்டினா அவன் அதை வாங்க மாட்டான். அதே போல் வந்து அதுக்கான ப்ரைஸ் அங்கே செலுத்தணும். இதுக்கான ப்ரைஸ் என்ன? இங்கே ரத்த சம்பந்தமான பாவம். அதனால் ரத்தம் தான் அங்கே வந்து கிரயமாக இது செலுத்தப்பட வேண்டும். அவர் வந்து அதனால் அங்கே ரத்தமானது அங்கே அங்கே சிந்தப்பட்டது. அவர்கள் வந்து என்ன பண்ண என்ன நடந்தது? அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் வந்தது. தேவனிடத்துலேருந்து அவங்க செப்பரேட் பண்ணப்பட்டாங்க. டெத் என்று சொல்லும் பொழுது செப்பரேஷன். ஒருவர் நம்ம மாம்ச பிரகாரமாக ஃபிசிக்கல் டெத்தை சொல்லும் பொழுது ஒருவர் மரித்து போகும் பொழுது அவங்க குடும்பத்தாரை விட்டு உற்சாக உறவினர் நண்பர்கள் இவங்க எல்லாரையும் விட்டு அவர் பிரிக்கப்படுகிறார். அது மரிச்ச போனால் அந்த பாடியை நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது, அதை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேணும். அவ்வளோ நாள் வீட்டில் இருந்த மனுஷன் வந்து அவங்க வந்து என்னது மனைவி பிள்ளைகளை விட்டு எல்லாரையும் விட்டு அவங்க வந்து பிரிக்கப்பட்டு போகிறாங்க, ஃபேமிலியை விட்டு பிரிக்கப்படும். அது வந்து அது ஃபிசிக்கல் டெத்து. ஆனால் அந்த ஃபிசிக்கல் டெத்துனால அந்த ஃபிசிக்கல் டெத்து வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால் ஃபிசிக்கல் டெத்து வந்து ப்ரசன்ஸ் ஆஃப் காட்ல இருந்து நம்ம அதை பிரிக்க முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்திலேருந்து அதை நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்து வரும்பொழுது என்ன நடக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அவங்க பிரிக்கப்படுகிறாங்க. பாவத்திலே ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது, பாவியாக மாறும் பொழுது, வார்த்தையை கேட்டு எவ்வளோ வந்து எல்லாமே அறிந்த பின்பு அந்த பாவத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை அவங்க செஞ்சு பாவத்தில் விழும் பொழுது அது ஸ்பிரிச்சுவல் டெத்து. அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்து வரும்பொழுது என்ன நடக்கும், அவங்க வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறான். அவங்க சபைக்கு வரலாம், ஆராதனை செய்யலாம், அவங்க பைபிள் படிக்கலாம், ஜபம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் அதை எல்லாமே வந்து கேர் பண்ணுவதில்லை. ஏன்னா வந்து அந்த எட்டர்னல் செப்பரேஷன், கர்த்தரை விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்படுகிறார். அங்கே வந்து ஆதாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டான், ஆனால் இப்போ வந்து ஐக்கியப்பட முடியாது. ஏனென்றால் அவன் ஐக்கியப்படுவதற்கு அவங்க பாத்திரமாக இல்லை, அதனால் வந்து அந்த செப்பரேஷன் வந்தது. இப்போ அந்த ஃபிசிக்கல் டெத்து வந்து அந்த ஒரு மனுஷனுக்கு ஃபிசிக்கல் டெத்து வரும்பொழுது நம்ம வந்து இப்போ உண்மையிலே பரிசுத்தவானாக இருக்கும் பொழுது அந்த அந்த ஃபிசிக்கல் டெத்து அவனை என்ன செய்கிறது, அவனை வந்து பிரசன்னன்ஸ்லேருந்து அவனை வந்து விலகி போகும்படியாக செய்வதில்லை. அதுக்கு மாறாக என்ன செய்யுது, ஹி மூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு ஏ க்ளோசர் பிளேஸ் வித் ஹிம் இன் இஸ் பிரசன்ஸ். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான், இப்போ அவன் வந்து அவன் இன்னும் தேவனோட க்ளோஸ் ஆகும்படி அவருடைய பிரசன்னத்திலே அவன் கொண்டு போய் விடப்படுகிறான். ஆமீன். இதை விட ஒரு கிரேட்டர் பிளேஸுக்கு அவன் போகிறான். ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அவன் வந்து பரிசுத்தவான் வந்து மரிக்கும் பொழுது அந்த ஃபிசிக்கல் டெத்து வந்து கர்த்தருடைய பிரசன்ஸ்லேருந்து அவனை வந்து விலகி போகும்படியாக செய்வதில்லை. ஆனால் வந்து பாவத்திலே ஒரு மனுஷன் விழும் பொழுது, அவன் பாவியாக மாறும் பொழுது, அவன் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகுது. அது வந்து இழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த கண்டிஷனுக்கு அவர் மனுஷன் போகும் பொழுது அவனுடைய வந்து நிலைமை வந்து ரொம்ப பரிதவிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. அவர் வந்து பாவி என்ற அந்த ஸ்தானத்துக்கு போகிறான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, வார்த்தை வந்து இன்னைக்கு வார்த்தை ஃபுல்னஸாக வரும் பொழுது அதோடு கூட வளராதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற காரியங்கள்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. அநேகர் வார்த்தையை நேசித்து எங்கிருந்தாமோ வந்து வார்த்தையை கேட்குறேன். ஆன்லைன் மூலமாக கேட்குறவர்கள் அவங்க நம்மளோட காண்டாக்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாங்க, ரொம்ப அங்கே நேரடியாக வந்து ஆராதனை செய்கிறவர்களை காட்டிலும் அவங்க ரொம்ப வாஞ்சையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதுலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரிகிறது, இந்த வார்த்தையினால தான் நான் ஜீவிக்கிறேன். ஒரு சகோதரி என்ட்ட அப்படியாக சொல்லுறாங்க, இந்த வார்த்தை தான் வந்து நான் இப்போ. இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் வெளிநாடில் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை தான் வந்து அது ஒன்று தான் எனக்கு ஆறுதல். என்னுடைய சூழ்நிலை இப்படி, நான் இப்போ இங்கேருந்து வந்து நம்ம இந்திய தேசத்துக்கு வர முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் கேட்குறேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வார்த்தையை கேட்குறேன். இந்த கல்வாரி சர்ச்சில் உள்ள மெசேஜ் நான் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக கிடச்சிது. இதுதான் வந்து எனக்கு சந்தோஷம், இதுதான் எனக்கு வந்து ஆறுதலை தருகிறது அப்படின்னு அவங்க அவ்வளோ இதாக சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் எவ்வளோ வந்து அங்கே ஒரு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சந்தோஷம் இதில் இருக்குது. அதுதான் வந்து தேவனோடு அவங்க ஐக்கியப்பட்டுறோம், அவங்க பாவ மன்னிப்பை அவங்க பேசுகிற உலகத்தின் சூழ்நிலைகள் என்ன செய்வதில்லை, அதை வந்து அவங்கள மேற்கொள்வதில்லை. சிலர் ஏன் சபைக்கு வரல, வார்த்தையை வந்து வார்த்தையை விட்டு ஏன் பின்வாங்கி போனேன்னு கேட்டால் அவங்க பலவிதமான சூழ்நிலைகளை கணக்கு சொல்லுவாங்க. அங்கே மேரேஜ் ஆகலை, இல்லை எங்கள் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்கிறது, அதனால் நான் சபைக்கு வரல, நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன் இந்த சர்ச்சுக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைகள் அவங்கள மேற்கொள்ளுது. அவங்கள மேற்கொள்ள விடும் பொழுது அவங்க பிரசன்ஸை விட்டு விலகி போகிறாங்க. உலக சூழ்நிலைகளை அவங்க மேற்கொள்ள விடும் பொழுது அந்த பிரசன்ஸை விட்டு விலகி போகிறாங்க. அது வந்து ஸ்பிரிச்சுவல் டெத்து. ஆனால் வந்து நம்ம அந்த பிரசன்ஸில் இருப்போம்னா, நம்ம வந்து உண்மையிலேயே பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருப்போம் என்றால், உலக சூழ்நிலை எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நம்மளை மேற்கொள்ளாது. ஹலலூயா. ஆனால் மனுஷன் இன்றைக்கி என்ன செய்கிறான், அவன் எப்பொழுதுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணான். ஆதாமே வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக அவன் ட்ரை பண்ணான். என்ன ட்ரை பண்ணான், அந்த அத்தியிலைகள்னாலே அவனை வந்து தனக்கு ஆடைகளை அவன் செய்யும் பொழுது அது வந்து கர்த்தருடைய பிளானுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் வந்து காட்ஸ் பிளான் ஒன்று இருக்கிறது, அது எப்பொழுதுமே பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. காட்ஸ் பிளானுக்கு நம்ம வந்து அதுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது தான் வந்து சரியான வே. காட்ஸ் ஃபர்ஸ்ட் டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இட்ஸ் எட்டர்னல். அது எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருக்கிறதோ அது எட்டர்னலாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், மேன் ஹேஸ் இன்ஜெக்டட் ஹிஸ் ஓன் ஐடியா இன் டு காட்ஸ் பிளான். அதுதான் மனுஷன் செய்கிற தவறாக இருக்கிறது. அவனுடைய ஓன் ஐடியாவை அந்த காட்ஸ் பிளானில் அவன் இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அதை அவன் வந்து கெடுத்து போடுகிறான். காட்ஸ் பிளானை அவன் வந்து கெடுத்து போடும் பொழுது அதில் அநேகர் போய் விழும் பொழுது எல்லாருமே வந்து வார்த்தையை விட்டு விலகி போகிறவளாக இருக்கிறான். அந்த காட்ஸ் பிளான் வந்து அது எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஆனால் வந்து மனுஷன் வந்து பலவிதமாக நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது எல்லாமே வந்து ஃபெயிலியரில் முடியும். ஆதாம் ஏவாள் அந்த அத்திலையை தரித்து கொண்டாங்க. அத்திலையை தரித்து கொண்டு அங்கே வந்து தேவனை அவர்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல. காடை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க பாத்திரமானவங்க இல்லாமல் போனாங்க. ஏன்னா அந்த அத்தியிலையை கொண்டு அவங்க வந்து அவங்க இயேசு தேவனை அவர்களால் தரிசிக்க முடியாது. அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அதிக எஜுகேஷன் வந்து அதிக எஜுகேஷன் வேணும், அது நிறைய அதிக படிப்பு படிக்கணும் அப்படின்னு அநேகர் படிக்கும் பொழுது அதிக படிப்பு என்ன செய்கிறது, அவங்கள வந்து வார்த்தையை விட்டு செப்பரேட் பண்ணு. அந்த நிம்ரோத் என்ன செய்தான், அவன் டவரை உண்டு பண்ணான், பாபேல் கோபுரத்தை உண்டு பண்ணான். பாபேல் வானலாவிய ஒரு கோபுரத்தை அவன் கட்டி அங்கே என்ன இருக்குது அந்த காட்ஸ் பிளான் அவன் அறிந்து கொள்ளணும்னு நினச்சான். அப்படியாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக்க நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அந்த பாபேல் கோபுரத்தை அந்த நிம்ரோத்து கட்டினான். ஆனால் அது என்ன ஆனது, அது ஃபெயிலியரில் முடிந்தது. நேபுகாத்நேசர் என்ன செய்தான், பெரிய சிட்டியை உண்டாக்கினான். அந்த சிட்டியை உண்டாக்கி கடைசியில் என்ன நடந்தது, அவனுக்கு அது ஃபெயிலியரில் வந்தது. அதுலேருந்து அவன் வீழ்ச்சி அடைந்த. அதே போல் எது என்னென்னலாம் மனுஷன் வந்து உண்டாக்குறானோ, அந்த எஜுகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிக் சிட்டிஸை வந்து பில்ட் பண்ணணும், இன்னும் வந்து அங்கே வந்து சிவிலைசேஷனை வந்து உருவாக்கணும், புது சிவிலைசேஷனை உருவாக்கணும் அப்படிலாம் சொல்லும் பொழுது எல்லாமே ஃபெயிலியர். எனக்கு அதே போல் இன்றைக்கி என்ன செய்யப்படுது, மனுஷன் வந்து டினாமினேஷனை உண்டாகியிருக்கான். பல விதமான ஸ்தாபனங்கள் இன்றைக்கி உண்டாக்கப்பட்டிருக்கும் பொழுது அது காட்ஸ் பிளானில் அங்கே மேனுடைய ஐடியாவை அவன் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறான். அந்த காட்ஸ் பிளானில் வந்து மேனோட ஐடியாவை இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அது ஸ்தாபனமாக இருக்கு. நீங்கள் ஸ்தாபனங்கள் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தர் எப்பொழுதும் வந்து ஸ்தாபனங்களோடு அவர் டீல் பண்ணுவதில்லை, ஒரு ஆர்கனைசேஷனோடு அவர் டீல் பண்ணுவதில்லை, அவர் எப்பொழுதும் ஒரு இண்டிவிஜுவல் மேனோட டீல் பண்ணுகிறார். ஹலலூயா. இன்றைக்கி அவர் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக டீல் பண்ணுறாரு. எங்கள் கல்வாரி சபையில் எல்லாருமே இருந்தாலும் அவர் மொத்தமாக டீல் பண்ணுவார், ஒவ்வொருத்தராக டீல் பண்ணுகிறார். ஹலலூயா. அவர் ஹார்ட்டை பார்க்குறார். மனுஷன் வந்து வெளிப்படையாக பார்க்குறான், எப்படி இருக்கிறான், அவன் வந்து ரொம்ப சபைக்கு ரொம்ப சரியான நேரத்துக்கு வரான், ரொம்ப நல்ல ஆராதனை செய்கிறாங்க, அதனால் இவங்க ரொம்ப வந்து பரிசுத்தமானாக இருப்பான், பரிசுத்தாவி பெற்ற சகோதரனாக சகோதரியாக இருப்பாங்க என்று வந்து நம்ம நினைக்கலாம். மற்றவர்களை பார்த்து அவங்க வெளிப்புறத்தில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஹார்ட்டை பார்க்குறார். அந்த ஹார்ட்டில் வந்து வேர்டு இல்லை, பலவிதமான லஸ்ட் இருக்கிறது, பலவிதமான உலக பிரகாரமான இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள்லாம் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது சோதோம் குமாரவின் பாவம் அவனுடைய இருதயத்தை சாபிக்கப்பட்டிருக்குது என்பதை கர்த்தர் பார்த்தா என்ன செய்கிறார், அவனை புறக்கணிக்கிறார். அவனுடைய ஜபங்கள் அவனுடைய எல்லாமே வந்து வீணான ஆராதனையாக இருக்கிறது. இன்றைக்கி டினாமினேஷன் பீப்புளோட அந்த ஆராதனை எல்லாம் வெயின் வர்ஷிப்பாக இருக்கிறது. ஆனால் அவங்க எல்லாமே வந்து அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிளானை, புது ஐடியாஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. காட் ஒன்லி அக்செப்ட் தி சப்ஜெக்ட்ஸ் அண்டர் த பிளட். ஹல்லேலூயா. ரத்தத்தின் கீழே தான் அவர் நம்ம வந்து சந்திக்கிறார். ஆமென். ரத்தத்தின் கீழே வர வேண்டும். ஒரு சாபனத்தை, இந்த சாபனத்தை போய் சேர்ந்து கொண்டா அவங்க பாவ மன்னிப்பு கிடைச்சிரும், நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் அவங்க சந்தா கட்டி அவங்க மெம்பர்ஷிப்பாக மெம்பராக மாறுறாங்க. அப்படியாக மாறினால யாரும் அங்க பாவம் மன்னிப்பு கிடைக்க இன்னும் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தில் அந்த பாவம் மன்னிப்பு சீட்டு அங்கே விற்கப்படும், அதை வாங்கினா வந்து நமக்கு வந்து பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று ஏன்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த ப்ரீஸ்ட்கிட்ட போய் நம்மளுடைய பாவத்தை கன்ஃபஸ் பண்ணணும், அப்படி கன்ஃபஸ் உங்கள்கிட்ட அந்த ப்ரீஸ்ட்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி அவர்கிட்ட போய் நம்மளுடைய நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் கன்ஃபஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன நடக்கும், நமக்கு பாவம் மன்னிப்பு கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அதனால் எவ்வளோ பெண் விளைவுகள் வருகிறது என்பதை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அப்படியாப்பட்ட காரியங்களை வந்து அங்கே கன்ஃபஸ் பண்ண போகும் பொழுது அந்த ப்ரீஸ்டை வந்து நிறைய பேர் அதை வந்து அதை ராங்காக அவங்க வந்து கையாளுகிறதுனால அங்கே பெரிய வந்து விளைவுகள் அங்கே வந்தது நம்ம அநேக நேரத்தில் நியூஸ் பேப்பரில் பார்ப்பது உண்டு. ஏன்னா வந்து அவங்களே வந்து ஆவிக்கு உறவுகள் இல்லை, மாம்சத்தின் இச்சையுடையவர்களாக இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு மனுஷனிடத்தில் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நம்ம அது வந்து என்ன செய்யும், அவன் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள பார்க்குவான். ஆனால் கர்த்தரிடத்தில் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை உடையவளாங்க. அல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தையின் கீழே வரண்டும். வேர்டு தான் இன்னைக்கு பிளட்டு, இன்னைக்கு இந்த காலத்துக்குரிய நம்ம இந்த வார்த்தை தான் அந்த சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தின் கீழே வர வேண்டும். God's plan still remains the same. Hallelujah. God's plan என்னைக்குமே மாறுவது, அது எப்பொழுதுமே சேம் தான். மனுஷன்தான் பலவிதமான பிளான்ஸை கொண்டு வர்றான், பலவிதமான ஐடியாஸை அவன் ஒவ்வொரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவன் வந்து நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுடலாம், நம்ம பரலோகராஜ்யம் போயிடலான்னு பல ஐடியாஸை மக்களுக்கு சொல்லும் பொழுது அதனால வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்களும் அநேகர் இருக்காங்க. ஆனால் காட்ஸ் பிளான் வந்து அது எட்டர்னல், அது பர்ஃபெக்டாக இருக்கிறது, அது என்றைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. அது ரிமைன்ஸ் த சேம். அவர் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அது எப்பொழுதுமே வந்து ஒரே காரியம்தான், ரத்தத்தின் கீழே வர வேண்டும். முதலாவது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து ஆடு மாடுகளின் ரத்தத்தின் கீழே அங்கே எல்லாருமே வந்தாங்க. அவங்க என்ன செய்ய வேண்டும், அவங்க ஒரு லேம்பை அங்கே வந்து பலி செலுத்த வேண்டும். இஸ்ரேல் ஹேட் டு கில் த லேம். அந்த அந்த லேம்பை அவங்க வந்து கில் பண்ண வேணும், அதன் கீழே வர வேணும். அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவர்களை என்ன சொன்னாங்க, அங்கே வாதை வரும்பொழுது வாதை உங்கள் கூட அனுபவமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த நிலைக்காலிலே அந்த ரத்தத்தை நீங்கள் பூச, அந்த லிண்டல்லையும் அந்த அந்த நிலைக்காலையும் வந்து அந்த டோர் போஸ்ட்லையும் நீங்கள் ரத்தத்தை நீங்கள் அதில் வந்து அங்கே பூச வேண்டும். அந்த ரத்தத்தின் கீழே நீங்கள் வரும் பொழுது சங்கார தூதன் உள்ளே வர முடியாது. அங்கே கோசைனில் பாதுகாப்பாக இருக்காங்க. எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்க ரத்தத்தின் கீழே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தமானது அது அவங்களுக்கு அடையாளமாக அங்கே போட்டப்பட்டிருக்கும் பொழுது, அங்கே பூசப்பட்டு இருக்கும் பொழுது சங்கார தூதன் அதை பார்க்குறான். இந்த கூட இந்த ஃபேமிலி பிளட்டு கீழே ரத்தத்தின் கீழே இருக்காங்க, இவங்கள நாம் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அப்படியாக அவன் அதை பார்க்குறான், அவன் விலகி போகிறான். யாருக்குமே எந்த வாதையுமே வரல, எந்த தலைச்சன் பிள்ளையும் அவங்க மறித்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பிளட் கீழே இருக்கிறாங்க. ஆமென். அவங்க எல்லாமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த விருத்த சேதனத்தின் கீழே இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ரத்தத்தின் கீழே வந்திருக்கும் பொழுது வாதை உள்ள வர முடியாது, சங்கார தூதன் வர முடியாது, அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் கீழே இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு அதை நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டும். நம்மளுடைய அந்த லிண்டல்லையும் அந்த டோர் போஸ்ட்ல அதை நம்ம வந்து அதை டிஸ்பிளே பண்ண வேண்டும். They had to display the token. The blood must be shown. அங்கே அங்கே ரத்தமானது அங்கே அங்கே டிஸ்பிளே பண்ணப்பட வேண்டும். அது டிஸ்பிளே பண்ணப்படலைன்னா சங்கார தூதன் உள்ளே பிரவேசிப்பான். அதனால் வந்து அங்கே தலைச்சன் பிள்ளை மறித்து போகும், சந்தோஷம் வந்து அங்கே அவர்கள் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அழுகுறல் அங்கே வரும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு டிஸ்பிளே. ஐ மீன் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம வந்து அந்த ரத்தத்தை டிஸ்பிளே பண்ண வேண்டும். அதை டிஸ்பிளே பண்ணும் பொழுது என்ன பார்க்கலாம், திஸ் ஹவுஸ் வாஸ் சேஃப் அண்டர் த பிளட். ஹல்லேலூயா. அந்த வீடு ரத்தத்தின் கீழே இருக்கு, அந்த ஃபேமிலி ரத்தத்தின் கீழே இருக்குது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்ன செய்யணும், அதை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ரத்தத்தின் கீழே இருக்கிறாங்களா, நம்முடைய மனைவி அந்த ரத்தத்தின் கீழே, நம்ம கணவர் ரத்தத்தின் கீழே இருக்காங்களா, நம்ம ஃபேமிலியை நம்ம ரத்தத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் அதை வந்து அதை அவங்க உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே அப்படியாக அந்த ரத்தத்தின் கீழே வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே அங்கே ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு ரத்தத்தின் கீழே வர வேண்டும் என்றால் இந்த வார்த்தையின் கீழே வர வேண்டும். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு பிளட்டாக இருக்கிறது. இந்த பிளட்டு கீழே வரும் பொழுது நமக்கு சேஃப். அன்னைக்கு வந்து அங்கே மிருகங்களுடைய ரத்தத்தை அங்கே பூசினார்கள். அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை பூசும் பொழுது அந்த மிருகத்தின் உள்ள சோல் மிருகத்தினுடைய ஆவி அங்க வராது. ஏன்னா வந்து மிருகத்துக்கு சோல் கிடையாது. The life that was in the animal could not come upon the worshipper because the animal doesn't have a soul. அந்த அனிமலுக்கு சோல் இல்லை. அதனால அந்த அனிமல் இருக்க அந்த ஜீவன் வந்து அந்த வர்ஷிப்பருக்குள்ள போக முடியாது. அவங்க வந்து அது வந்து அவங்க மறுபடியும் அந்த பலியை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அவங்களுக்கு பதிலீடாக அங்கே வந்து ஒரு ஆடோ மாடு இந்த மாதிரி காரியங்கள் அங்கே அடிக்கப்படும், ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்படுகிறது. ஆனால் வந்து நமக்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரியிலே மரிக்கும் பொழுது, when the blood of God own son was shed at Calvary for pardoning and release, the life that was in the blood was God himself. Hallelujah. அதில் இருக்கிற ஜீவன் வந்து அது கர்த்தராக அதுக்கு தேவனாக இருக்கு, அது காடாக இருக்கு. அது ஜீவன் வந்து நமக்குள்ளே வர முடியும். The Holy Spirit returns upon His church. Hallelujah. அந்த சபை மேலே பரிசுத்தாவி வந்தது. பெந்தேகோஸ்த நாளிலே அங்கே அவங்களுக்கு காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேலே வந்தது. Hallelujah. அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையிலே அவர் மரித்தார். மரித்து அவர் அவங்க ரத்தத்தை சிந்தும் பொழுது இப்போ அந்த பரிசுத்தாவிக்காக அவங்க காத்திருக்க வேண்டும். அவங்க வந்து அந்த மேலே காத்திருக்கும் பொழுது அவங்க அந்த 300 பேர் மேலே அந்த பரிசுத்தாவியானது அங்கே வந்து இறங்கியது. அந்த 120 பேர் மேலே அந்த ஹோலி ஸ்பிரிட் அங்கே வந்து இறங்கியது. ஹலலூயா. அந்த பெந்தேகோஸ்த நாளில் அது வரும் பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வரும் பொழுது அவங்க வந்து பரிசுத்தாவி பெற்றிருக்கும் பொழுது அவங்க வந்து நோ மோர் சின்னர்ஸ். ஹலலூயா. அவங்க பாவமானது மன்னிக்கப்பட இனிமே அவங்க வந்து ஆடு மாடுகளினுடைய ரத்தத்தின் கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மாடுகளை அவங்க பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா. அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் நியூ டெஸ்டமெண்ட்லேயும் அது சேம் தான். ரத்தத்தின் கீழே தான் வர வேண்டும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் வந்து அவங்க ரத்தத்தின் கீழே வரும். ஒன்லி வே தான். அதுதாவது வந்து கர்த்தர் வந்து அதை மாற்றுவதில்லை. ஒரு அரசியல்வாதி வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக நாத்திகராக இருந்து அவர் வந்து நாத்திகத்தை குறித்து வந்து பல மேடைகளில் பிரச்சாரம் செய்வார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சரியில்லைன்ட்டு தான் நியூ டெஸ்டமெண்ட்டை எழுதுனீங்க, நியூ டெஸ்டமெண்ட்டும் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு மேடையில் அவர் சொல்லும் பொழுது, இங்கே எங்கே ஓல்ட் டெஸ்டமெண்ட் சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி யாராவது ஒன்று சொன்னால் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவை பற்றி ஒரு துளி அளவும் அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். இங்கே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கர்த்தர் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கோம் அதே தான் நியூ டெஸ்டமெண்ட்லேயும். ஹலலூயா. அது குறைவானது என்று சொன்னால் அது தவறானதாக போகும். அங்கே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு வந்து அது வந்து ஷேடோவாக இருக்கிறது, இது ரியாலிட்டியாக இருக்கிறது. ஹலலூயா. அங்கேயும் சேம் பிளட்டு தான். அங்கேயும் பிளட்டு கீழே தான் வரணும், இங்கேயும் பிளட்டு கீழே தான் வரணும். அங்கே நேச்சுரலி, இங்கே ஸ்பிரிச்சுவல். ஹலலூயா. அங்கே நேச்சுரலாக வந்து ஒரு ஆடு மாடுடைய ரத்தத்தின் கீழே வர வேண்டும். இங்கே வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அந்த கர்த்தரா இயேசு என்னைக்கு அவர் வந்து அந்த கல்வாரியில் மரித்தாரோ அதோட ஆடு மாடுகள் பலிகள் வந்து அது எல்லாமே ஸ்டாப் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுகளின் பலி செலுத்தினா அது கேட்கப்படாது. ஏன்னா மெய்யான பலி அங்கே வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோ அவர் வந்து கல்வாரியிலே மரித்து விட்டார். நமக்கு அந்த ரேன்சம் ப்ரைஸை அந்த கல்வாரியிலே சம்பாதித்த பின்பு அது வந்து நமக்கு அது அதன் பின்பு என்னது எல்லாருக்குமே அவர் சம்பாதித்திட்டார். உலகத்தில் வந்து பிறந்தவர்கள் அங்கே இனிமே பிறக்க போகிற எல்லாருக்காகவும் அவர் அந்த ரத்தத்தை சிந்தினார். ஆனால் என்னது அதை நாம் பெற்றிருக்கிறோமா? எல்லாருக்குமே அது வந்து இலவசமாக கொடுக்கப்படுது. ஆனால் வந்து கிறிஸ்தை நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ண அந்த நிமிஷமே அந்த நொடிப்பொழுதே நமக்கு பாடன். ஹலலூயா. நமக்கு மன்னிப்பு வருகிறது. எப்படி அந்த சூரிய வழியை பார்த்த மாத்திரத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே அந்த நொடிப்பொழுதே நமக்கு பாடன் கிடைத்து விட்டது. ஆமென். நமக்கு பாவ மன்னிப்பு நம்ம உடையவர்களாய் மாறும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹலலூயா. அதுக்கு அந்த ஹோலி கோஸ்ட் அனுப்புகிறார். பரிசுத்தாவி நமக்கு அனுப்பப்படும் பொழுது வி ஹாவ் டு டிஸ்பிளே த பிளட். ஹலலூயா. நம்ம அந்த பிளட்டை டிஸ்பிளே பண்ணோம். எப்படி? வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது அதுதான் ஒரு பரிசுத்தாவி பெற்ற மனுஷனுடைய ஜீவியம். அவன் கன்ஃபஸ் பண்ணுறது ஒன்றும், அவனுடைய கிரியைகள் வேறு விதமாக இருந்தால் அவன் வந்து என்ன செய்வதில்ல, அவன் வந்து பரிசுத்தாவி பெறலை. நம்ம வந்து பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருப்போம் என்றால் ஒரு சின்ன தவறு செய்தாலும் நமக்கு வந்து சாட்டைஸ்மெண்ட் வருகிறது, சிக்ஷை கொடுக்கிறார். சிக்ஷை கொடுத்து அவர் வந்து நம்மளை நம்ம வந்து மறுபடியும் நம்ம தவறை உணரும்படியாக செய்கிறார்.
ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சிச்சை கொடுக்கும் பொழுது அதை அவன் சகித்து கொள்கிறான். ஏன் சகித்து கொள்ளான்? ஏன்னா பரிசுத்தாவி பெற்ற மனுஷன். அதை சகித்து கொண்டு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த சோதனைய வாழ்க்கையில் ஏன் வந்தது அன்று அவர் ரியலைஸ் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த சிச்சை அவனை விட்டு போகுது. அதை கன்ஃபஸ் பண்ணாதபடிக்கு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கணும் வந்து அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தா என்னது, அவன் வந்து அந்த சிச்சையை அறிந்திருக்கவில்லை. அவர் எல்லாரையுமே சிச்சிப்பதில்லை. அவர் வந்து நேசிக்கிறவர்களே அவரை சிச்சிக்கிறார். எபிரேயர் 12:7-8 வாசிப்போம்.
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே.
அங்க என்ன சொல்லப்பட்டது, அவர் ஒரு சிச்சையை கொடுக்கிறார் என்றா நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அங்க என்ன செய்யறாரு, உண்மையான தகப்பன் தன்னுடைய மகன் மேலே பாசம் வச்சுருந்தான், அன்பு வச்சுருந்தா என்ன செய்வான், அவன் வந்து கண்டிக்கிறான், வந்து அங்கே கொஞ்சம் சிச்சையை கொடுக்குறான், கொஞ்சம் அடிக்கிறான், கொஞ்சம் பரம்பு வச்சு அவனை அடிக்கிறான். எதுக்காக அடிக்கிறான், அவன் வந்து இனிமே அந்த தவறை செய்யக்கூடாது, அவன் நல்ல பாதையில் போகணும், எந்த விதமான பாவத்திலையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, ரொம்ப நல்ல பையனாக இருக்கணும்ன்ட்டு சில சிச்சைகளை வந்து தகப்பன் கொடுக்குறான். அதனால் வந்து அப்பா அடிச்சிட்டாரு, அதனால் வந்து நான் என்னை நேசிக்கல, அப்பாவுக்கு வந்து என் மேலே அன்பு இல்லை என்று ஒரு மனுஷன் ஒரு மகன் சொல்லுவான் என்றால் அவனுக்கு உண்மையாக வந்து அங்கே தன்னுடைய தகப்பனோட அன்பை அவன் அறிந்திருக்கவில்லை. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிச்சையை கொடுக்குறான். அந்த சிச்சையை வந்து அவங்க எண்ணாதபடிக்கு அவங்க ஆண்டவர் ஏன் இந்த சோதனையை கொடுத்தாருனா அவங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பை அவங்க அறிந்திருக்கவில்லை. அந்த அன்பை அறியலைனா அவங்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க முடியாது, பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை புலம்பல் வரும்பொழுது அப்படியாப்பட்டவர்கள் வந்து பரிசுத்தாவி பெறல. யோபு புலம்பலை. யோபுக்கு வந்த சோதனைலாம் நமக்கு வந்தால் நம்ம எத்தனை பேர் அது தாக்குப்பிடிப்போம், யாருமே தாக்குப்பிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சோதனை யோபுக்கு வந்த அளவுக்கு சோதனைலாம் இப்போ யாருக்குமே உலகத்தில் யாருக்கும் வந்து ஆண்டவர் அலோ பண்ண அவ்வளோ சோதனை அவனுக்கு வந்தது. அதே மத்தியிலும் அவன் என்ன செய்யலை, தன் உதடுகளினாலும் அவன் பாவம் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவன் பேசலை. அவன் வந்து கர்த்தருடைய அன்பையை தான் அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணுறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லும் பொழுது அவன் எவ்வளோ அவன் காட்ஸ் லவ் அவன் அறிந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன நடந்தது, டபுள் த பிளஸ்ஸிங் கிடைச்சது. ஹலலூயா. இங்கே வந்து நமக்கு வந்து சிச்சை வரும்பொழுது அந்த புலம்பலின் ஆவி வரக்கூடாது. அது இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, நமக்கு சிச்சை கிடைக்கல அதனால் நாம் வந்து நம்ம செஞ்ச பாவெல்லாம் வந்து அதை தவறு இல்லை, மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்வான். அங்கே வந்து வார்த்தையை கேட்டு அங்கே எல்லாத்தையும் என்ன தான் வார்த்தையை கேட்டாலும் பாவத்திலேயே மூழ்கி கிடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிச்சை கிடைக்கலன்னதும் அவங்களுக்கு வந்து இப்போ பயம் இல்லாமல் போகுது. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சையை வந்து ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அவங்கள வந்து அவங்க தகப்பனுடைய பிள்ளை அல்ல, அவங்க வந்து வேசி பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று கர்த்தருடைய வசனம் சொல்லிக்கும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே இல்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ நான் இவ்வளோ பாவத்தை செய்கிறேன் ஆண்டவர் என்னை தண்டிக்கலையே என்று ஒரு மனுஷன் துணிகரமாக சொல்லும் பொழுது அவன் வந்து கர்த்தருடைய வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அவங்க இல்லை. அப்படி யாரோ ஒரு சகோதரனாலும் சகோதரியாலும் சொல்வார்கள் என்றால் அவங்க வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் ஆக அவங்க அங்கே காணப்படவே இல்லை என்பது தான் வந்து அது அவர்களை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இப்போ நமக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த சின்ன சட்டைஸ்மெண்ட் வரும் பொழுது நம்ம அதை கன்ஃபர்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து வார்த்தைக்குள்ளே திரும்பும் பொழுது அதுதான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரும் வந்து இழக்கப்பட்டு போகணும், அவங்க மறிச்சு போகணும், அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டெட் அடையணும்னு யாரும் நினைப்பதில்லை. கர்த்தர் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறார், அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அதுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்கும் பொழுது அந்த பவுண்டரியை தாண்டி அவங்க போகும் பொழுது மறுபடியும் உள்ளே பிரவேசிக்கணும். இன்னும் வந்து அங்கே என்ன இன்னும் அநேகர் என்ன செய்கிறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க வர்றாங்க, பேரண்ட்ஸ் நிமித்தமாக சபைக்கு வருவது. அதனால் அவங்க என்ன செய்வதில்லை, வார்த்தையிலே நிலைச்சு நிற்க முடியல, அவங்க ரொம்ப வார்த்தைக்கென்று அவங்களால நிற்க முடியல. அதனால் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வெட்கத்தின் ஆவி இருக்கும். அங்கே சபையில் வந்து அங்கே ஆமேன் அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. இன்னும் மற்றவர்களிடத்தில் வந்து நாங்கள் இந்த சத்தியத்தில் இருக்கோம், நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம், எங்கள் சபையில் என்ன வார்த்தை போதிக்கப்படுது, இந்த சத்தியம் வந்து அந்த சத்தியத்தை மற்றவர்களை சொல்வது, இதை குறிச்சுலாம் வெக்கப்படுகிறவர்களாக அப்படி வெக்கப்பட்ட அப்படியாப்பட்டவர்களை கொடுத்து நாங்கள் வந்து அவர்கள் வெட்கப்பட்டு போகும் காலம் வரும். அப்படியான ஒரு வெட்கம் வரக்கூடாது. இங்கே பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தாவீது வந்து கோலியாத்தை அவன் வீழ்த்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த தலையை கொண்டு வருகிறான். அந்த தலையை கொண்டு வரும் பொழுது அந்த ஸ்திரீகள் எல்லாமே அங்கே நடனமாடி அங்கே பாடல் பாடுகிறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அந்த பாடலே அவங்க பாடிய அவங்க வந்து டான்ஸ் பண்ணி அவ்வளோ உற்சாகமாக பண்ண யாரும் அங்கே வைக்கப்படலை. அதே போல் வந்து அங்கே தாவீதை பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரைகிறான். உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரும் பொழுது அவன் என்ன செய்யல, அவன் வைக்கப்படவே இல்லை. உடன்படிக்கை பட்டி முன்னாக அவன் நடனமாடி கத்தரை வந்து அங்கே கத்தரைக்கு ஆராதனை செய்கிறான். கத்தரை வந்து நடனமாடி பாடல் பாடி நடனமாடி அவன் அவ்வளோ வந்து சந்தோஷப்படுகிறான். அதோடு கூட ஏன்னா அந்த உடன்படிக்கை பட்டி அங்கே வருதுன்னு சொன்னோட அவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு எவ்வளோ வந்து சொத்து சுகங்கள் இருக்குது, ராஜாவாக இருக்கிறான், அதை குறிச்சுலாம் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி அதை அவனுக்கு அங்கே வரும் பொழுது அதுக்கு மேலே அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவனுடைய மனைவி என்ன செய்கிறா, அவனை வந்து அங்கே ஒரு ஒரு அவனை ஒரு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் மொமெண்ட் அவனுக்கு கொடுக்குறான். அதை அவள் வந்து தூஷித்து அவனை பேசும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அவளுக்கு வந்து அங்கே கர்ஸ் வருகிறதை பார்க்குறோம். 2 Samuel 6:20 வாசிக்கலாம்.
வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷன் ஒருவன் தன் வஸ்திரங்களை கயற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமார்த்தியாக மீகாலுக்கு மரணமடைய நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது.
அந்த மீகால் அவனை வந்து அவனை தூஷிக்கும் பொழுது, நீர் என்ன வந்து இப்படி வந்து நடனம் ஆடினே, வஸ்திரம் வளர்கிறது கூட தெரியாம ஒரு மனுஷன் இப்படி மாடலாமா சொல்லி அவனை வந்து அங்க டவுன் பண்ணும் பொழுது, அப்படியே வந்து டீக்ரேட் பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஆண்டவர் என்னை வந்து இஸ்ரவேலுக்கு என்னை தலைவனாக உயர்த்திருக்கிற, அதனால நான் இன்னும் நடனம் ஆடுவேன், இன்னும் போட இன்னும் நாற்பமானவனா மாறினாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா, நான் வெக்கப்படவே மாட்டேன், ஆமென். ஏன்னா கத்தருக்கு முன்பாக கத்தருடைய வார்த்தை நான் ஒரு நாமத்துக்கு மகிமையாக நான் இதை செய்யும் பொழுது நான் ஏன் வெக்கப்பட வேண்டும். ஆனால் இவன் அவனை வந்து அந்த டவுன்கிரேட் பண்ணி பேசுனனால என்ன நடந்தது, அவள் மரணம் அடையும் நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல், ஏன்னா அந்த கர்ஸ் வந்து விட்டது. கத்தோடைய மனுஷனை வந்து அவங்க அந்த டீக்ரேட் பண்ணும் பொழுது அந்த கர்ஸ் அங்கே வரும். கத்தோடைய மனுஷனுக்கு விரோதமாக ஏதாவது ஏதாவது காரியத்தை செய்தால் நீங்கள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையுடையவளாக இருக்க வேண்டும். ஏன்னா இவளுக்கு அந்த கர்ஸ் வந்தது. எல்லாருக்கும் அதே கர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்ஸ் வரலாம். என் வாழ்க்கையில் சாபம் இருக்கிறது கத்தோடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் கத்தோடைய மனுஷனுக்கு விரோதமாகவும் நாம் பேசியிருக்கிறோன்ற அதை நினச்சி பார்த்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணால் அந்த கர்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். அவள் அதை ரெகனைஸ் பண்ணாதனால மரணமடி நாள் மட்டும் அந்த கர்ஸ் அவன் மேலே இருந்தது. அப்படியாக வந்து இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுகிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை வந்து சொல்வதற்கு வெட்கப்படுறாங்க, சபையில் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது ஆமே நல்லலன்னு சொல்ல வைக்கப்படுறாங்க, அங்கே சபையில் வந்து ஜபம் பண்ணுறதுக்கு வைக்கப்படுற, வாயத்திறந்து ஜபம் பண்ணுற, சில பேர் பாட்டு பாடுறதுக்கே வைக்கப்படுறாங்க. ஏன் அந்த வெட்கத்தின் ஆவி வரணும், நமக்கு அப்படியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய இரட்சகர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்க, நமக்கு சால்வேஷன் நமக்கு வந்திருக்கிறது, நம்மளுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கும். எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ளே நம்மளை கொண்டு வா, அதை நினச்சி நம்ம வந்து அவருடைய அன்பை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டும், ஆமென். அதுக்காக நம்ம வந்து யாரும் வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தாவியை நம்ம பெறும் பொழுது எல்லாருக்கிட்டையுமே சத்தியத்தை நாம் வந்து தைரியமாக சொல்ல முடியும். இவங்ககிட்ட எப்படி சத்தியத்தை சொல்கிறது, சொல்கிறனால வந்து நம்ம அந்த சொந்தக்காரங்களாக இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாகி போகுமோ அப்படின்னு பயப்படலாம். அதை ரிலேஷன்ஷிப்பை காட்டலாம் தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது மேலானதாக இருக்கிறது, ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் அது அந்த அப்படியாக வந்து வார்த்தையை வைக்கப்படாமல் கத்தருக்கென்று நம்ம வந்து அங்கே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் அது வார்த்தை குறித்து நம்ம தேவனை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து நமக்கு வெட்கம் இருக்காது. தாவீதை போல நாம் வந்து எவ்வளோ வந்து கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்போம், ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை இன்னைக்கு நமக்கு பரிசுத்தாவியானது இன்னைக்கு ஊற்றப்பட்டிருக்கு. பெந்தேகோஸ்து தான் நமக்கு பேட்டர்னாக இருக்கிறது. பெந்தேகோஸ்து நாளிலே அந்த சபையில் அங்கே வந்து அங்கே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. மேலறையிலே அவங்க 120 பேர் வரும்பொழுது அந்த பரிசுத்தாவி அவர்களுக்கு ஊற்றப்பட்டது. அதை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க அந்நிய பாஷையில் பேசினாங்க. அவங்க யாருமே வெக்கப்படலை. அவங்க யாரும் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவங்க யாருமே வெக்கப்படலை. ஏன்னா பரிசுத்தாவி அவர்களை பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. அவங்க வந்து அவங்க வார்த்தையை வந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக அப்படியாக காணப்பட. அதே போல் இன்னும் அந்த பரிசுத்தாவியானது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகை அவங்க வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அது அந்த அந்த போரிங்கானது ஸ்டாப் ஆக வேண்டிய அந்த நேரத்தில் இருக்கிறோம். அவருடைய வருகை வரும்பொழுது அந்த கதவு அடைக்கப்பட்டால் யாரும் அதன் பின்பு யாருமே பரிசுத்தாவி பெற முடியாது. அந்த பரிசுத்தாவி நம்ம அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறது. அந்த டோக்கனை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கணும். அந்த டோக்கனை டிஸ்பிளே பண்ணாதான் நாம் வந்து ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இன்றைக்கி நமக்கு அந்த ஹோலி கோஸ்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு அது கொடுக்கப்படும் பொழுது வி ஹாவ் டு டிஸ்பிளே த ஹோலி ஸ்பிரிட். ஐ மீன் இன்றைக்கி அது அவருடைய தம்முடைய பிள்ளைகள் மேலே அதை ஊற்றி இருக்கிறார். இஸ் அ பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட் த டிஸ்பிளே ஆஃப் இஸ் டோக்கன் அப்பான் இஸ் சில்ட்ரன். அவருடைய பிள்ளைகள் மேலே இன்றைக்கி அது ஒரு அடையாளமாக போடப்பட்டிருக்குது. அவர் வந்து நமக்கு வந்து அவருடைய வருகையின் நாளுக்கு நம்முடைய சரீர மீட்பு, அது நமக்கு சரீர மீட்பை நம்ம பெற வேண்டும் என்றால் நமக்கு அந்த டோக்கன் நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும். மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கி அது அந்த பரிசுத்தாவி நம்ம பெற்றிருப்போம் என்றால் அதுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அசுத்தமான அருவறுப்பான பாவங்களிலே போய் ஒரு மனுஷன் விழமாட்டான். அவருடைய விழறான்னா அந்த டிஸ்பிளே அவன் மேலே அந்த டோக்கன் அங்கே டிஸ்பிளே பண்ணப்படலை, அவன் பரிசுத்தாவி பரவில்லை என்றதான அர்த்தம். அவங்க டிஸ்பிளே ஆக வேண்டும். அங்கே நிம்ரோத்தனை செய்தான். தனக்குன்று ஒரு பெரிய வந்து டவரை உண்டு பண்ணான். நமக்கு பேர் உண்டாக உண்டு பண்ணுவான். அவன் அதை டிஸ்பிளே பண்ணான். நேபுகாத்நேசார் என்ன செய்தான், பெரிய சிட்டியை கட்டினான். அதனால நமக்கு பேர் உண்டாகும். நான் கட்டினது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அங்கே பெருசாக நம்ம சொல்லலாம் என்று தன்னுடைய பேர் புகழுக்காக வந்து அவங்க டவரை பில்ட் பண்ணாங்க, வந்து சிட்டிஸை பில்ட் பண்ணாங்க. ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு பேர் உண்டாக இல்லை. நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்திலே நம்ம சேர்க்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த பாவ சரீரம் மீட்கப்படுவதற்கு நமக்கு அந்த டோக்கனை நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டும். God made his decision that it would be an innocent substitute. அவர் வந்து அந்த இன்னசன்ட் சப்ஸ்டியூட்டை அவர் அங்கே கொண்டு வந்தார். We would have to take the guilty man's place for pardon and it remains the same thing tonight. Hallelujah. அன்னைக்கு அந்த அந்த இன்னசன்ட் திங் அங்கே பலி செலுத்தும் பொழுது அவங்க இன்னசென்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே பலி செலுத்தும் பொழுது நம்மளுடைய கில்ட்டி நமக்குடைய அந்த நம்முடைய பாவம் எல்லாமே அந்த பாவத்தின் அந்த அந்த உறுத்தல்கள் எல்லாமே நம்ம விட்டு அவர் எடுத்து போட்டால் இன்றைக்கும் அந்த பரிசுத்தாவி ஊற்றப்படுது. இப்பொழுது அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்பொழுது அதை நாம் டிஸ்பிளே பண்ணும் பொழுது நமக்கு அந்த கில்ட்டி நம்மை விட்டு அது வெளியே போகுது. ஹலலூயா. வி ஹாவ் டு டிஸ்பிளே இட். யோபு அதை செய்தான். யோபா அதை வந்து என்ன செய்கிறார், ரத்தத்தின் கீழே வந்து தன்னுடைய குடும்பத்தாரை வைத்திருந்தான். அவன் எல்லாருக்கும் வந்து அவன் பலி செலுத்தினான். ஆபிரகாம் அதை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்தாங்க. அதுக்கு அவங்க செய்யணும்னா எங்கே வரணும், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜெருசலேமுக்கு வரணும். அந்த பலி செலுத்துறதுக்கான அந்த பதம் அந்தந்த பிளேஸில் தான் அவங்க வந்து பலி செலுத்த வேண்டும். அது அவங்க வந்து பலி செலுத்தும் பொழுது அவங்க ரத்தத்தின் கீழே வர்றாங்க. இப்பொழுதும் நாம் வந்து அந்த ரத்தத்தின் கீழே வர வேண்டும் என்றால் அந்த பிளேஸுக்கு வர வேண்டும். நமக்கு அந்த பிளேஸ் என்னது, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த காலத்துக்குரிய செய்தி, அது ஏழாம் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி கீழே வரும் பொழுது நமக்கு வந்து என்ன செய்கிறது, அந்த ஹோலி ஸ்பிரிட். அவங்க ஆடு மாடுகளின் ரத்தத்தின் கீழே இருந்தாங்க. அதனால் அந்த ஜீவன் அவங்க மேலே வர முடியாது. நமக்கு அதனால் நமக்கு இங்கே இப்போ என்ன செய்யப்படுறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மரித்தார். ஃபார் த ஸ்பிரிட் அண்ட் லைஃப் தட் வாஸ் இன் கிரைஸ்ட் கம் அப்பான் த வர்ஷிப்பர். ஹல்லேலூயா. அந்த அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு வர்ஷிப்பர் மேலே வரும். அது ஆடு மாளிகனுடைய ஸ்பிரிட் அந்த வர்ஷிப்பர் மேலே வர முடியாது. அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். ஆனால் இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கொண்டு வாங்க. அவர் கர்த்தரை மறிக்கும் பொழுது அதை நம்ம வந்து அடையாளப்படுத்த வேண்டும். இங்கே ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்கும் பொழுது அவன் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தினா அந்த மிருகத்தின் மேலே கையை வைப்பாங்க. அது எதுக்கு அடையாளமாக இருக்கா, பை லேயிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்பான் த சாக்ரிஃபைஸ் ஹி ஐடென்டிஃபைஸ் ஹிம்செல்ஃப் இஸ் சாக்ரிஃபைஸ். அவனுக்கு பதிலாக அது அங்கு பலி செலுத்தப்படுகிறது. அவன் செய்த பாவத்துக்கு அவன் மரிக்க வேண்டும், ஆனால் சப்ஸ்டிடியூட்டா அவனுக்கு பதிலாக அது அங்கு மரிக்கிறது என்று சொல்லி அதுக்கு அடையாளமாக அந்த மிருகத்தின் மேல அவனுடைய கைகளை வைக்க வேண்டும். அதே போல இப்பொழுது நாம அடையாளமாக என்ன செய்கிறோம், நாம வந்து இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம உடையவராக மாறுவதற்கு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு நாம் ஒரு அடையாளமாக செய்கிறோம். ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் ஹிம் இன் பேப்டிசம், அங்கே வந்து ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அடையாளப்படுத்துகிறோம். அந்த பலியோடு நம்ம எப்படி அடையாளப்படுத்தோம், கல்வாரியிலே கத்தர் பலி அங்கே நமக்கு பலியானார், அந்த பலியோட நம்ம அடையாளப்படுத்தணும்னா நம்ம அந்த பேப்டிசம் எடுக்கிறோம். அதுதான் வந்து மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். கத்தராய் இயேசு கிறிஸ்துவோட அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக அந்த ஞானஸ்தானத்திலே நாம் வந்து நம்ம அதை அடையாளமாக செய்யும் பொழுது அந்த மிருகத்தின் மேலே எப்படி கையை வச்சாங்களோ அதே போல் அதுக்கு அடையாளமாக நாம் அந்த ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அது கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஏனென்றால் அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அது நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நியூ கிரியேச்சர் இன் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், வி ஹாவ் டு டூ இட் வித் சின்சியாரிட்டி. அது வந்து ரொம்ப சின்சியராக செய்ய வேண்டும். ரொம்ப வந்து அந்த ஞானஸ்தானம் வந்து அது இன்றைக்கி ட்ரெடிஷனாக மாறிடுச்சு. இன்றைக்கி அதை ட்ரெடிஷனாக அநேகம் செய்கிறேன். சபைக்கு வந்தாச்சா உடனே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. சத்தியம் என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் அங்கே கேள்வி கேட்டால் நிச்சயம் இருக்குது, நான் வந்து பாவ மன்னிப்பு, நான் வந்து முடிவு பிறந்தவருக்கு சாட்சியாக ஜீவிப்பேன் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த நாளே எல்லா பாவத்தையும் செய்வது அப்படி வந்து அது இன்றைக்கி ட்ரெடிஷனாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வந்து மகனுக்கோ மகளுக்கோ இந்த வயது அடைஞ்சு விட்டாங்க, வாலிப வயசு அடைஞ்சிட்டாங்க, இனிமே அவங்க வந்து அவங்க சண்டே ஸ்கூலுக்கு போக வேண்டிய சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கட்டும், ஞானஸ்தானம் எடுக்க நாங்கள் எடுத்துருன்னு அவங்க பேரண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறனால பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அதுவும் வந்து சரியான இல்லை. அது ட்ரெடிஷன். இன்றைக்கி ட்ரெடிஷனாக நம்ம ஆராதிப்பதில்லை, அது வந்து டினாமினேஷனலுடைய காரியமாக இருக்கிறது. அவங்க பாரம்பரியமாக ஆராதனை செய்கிறாங்க, அது வீணான ஆராதனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க அதை சின்சியராக செய்வதில்லை. இன்றைக்கி நம்ம சின்சியராக செய்ய வேண்டும். அது வந்து அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து அந்த கருத்தை உணர்ந்தவர்களாக அதை நம்ம செய்யும் பொழுது அதுதான் வந்து சிஞ்சர். நம்ம கம்யூனியனில் பங்கு பெறுகிறோம், கடமைக்கு அது செஞ்சனா அது நம்ம முதல் வாரம்னா கம்யூனியன் எடுக்கணும், அதனால் நம்ம முதல் வாரத்தில் வந்து அன்னைக்கு மட்டும் சபைக்கு வந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கும் பொழுது அதுவும் ட்ரெடிஷன் தான். ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்க வந்து ரெகுலராக வார்த்தையை கேட்குறோம், எங்களால் ரெகுலராக அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது, பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க கிட்டே இருந்துக்கிட்டே வரமாட்டாங்க, அவங்க ஆபோஜனத்துக்கு போனால் போதும் அப்படின்னும் போது அது ட்ரெடிஷனாக மாறுது. அப்படியாக வந்து உபாச ஆராதனைக்கு போனால் போதும், அப்படி இல்லை விழிப்பு ஜபத்துக்கு போனால் போதும், ப்ரேயர்ஸும் ட்ரெடிஷனாக மாறுது. அப்படியான ட்ரெடிஷனை கத்தர் விரும்புவதில்லை. தட்ஸ் நாட் த வே, அது கத்த அது சரியான வழி அல்ல. கர்த்தர் சொன்ன வழி அது அல்ல. அது வந்து நமக்கு வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு ஏவுதல் வரணும். நம்ம வந்து ஒரு காரியம் நம்ம புஷ் பண்ண வேண்டும், நமக்கு வந்து மற்றவர்கள் புஷ் பண்ணக்கூடாது. இங்கே பிரணாம் ஒரு ஒரு நீரூற்றை குறித்து சொல்கிறார். அந்த மோசே வந்து எப்படி அந்த பர்னிங் புஷ்ஷோட அவன் பேசினானோ அதே போல் வந்து அங்கே ஒரு நீரூற்று அங்கே வந்து அதுங்க பபுள் ஆகிட்டே இருக்கு. அது வந்து அந்த ஒரு ஃபவுண்டெயின், அது வந்து அந்த ஃபவுண்டெயின் அங்கே ரொம்ப அது எப்பொழுதுமே அந்த ஃபவுண்டெயின் வருது. இப்போ அந்த ஃபவுண்டெயினோட அவர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறார், அதை இங்கே ஒரு ட்ரமேட்டிக்காக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், ஐ சைட் லிட்டில் ஸ்ப்ரிங், வாட் மேக்ஸ் யூ ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் பப்ளிங் இன் ஆல் த டைம். எப்பொழுதுமே நீ வந்து அது பபுள் ஆகிட்டே இருக்கே, அது எதனால் என்று அங்கே சொல்லி கேட்குறேன். நான் வின்டர் டைமில் வர்றேன், அப்பவும் பபுளில் ஆகிட்டே இருக்கு, ஆட்டமில் வருகிறேன், சம்மரில் வருகிறேன், எந்த டைமில் வந்தால் எந்த காலத்தில் வந்தாலும் அது வந்து நீ பபுள் ஆகிட்டே இருக்கு எதனால் என்று சொல்லி அவர் கேட்குறார். யூ ஆர் ஸோ ஹாப்பி தட் த ரேபிட்ஸ் கம் அண்ட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் யூ. அந்த முயலில் வந்து அழகழகான அந்த முயல் குட்டிகள் உன் இடத்துல வந்து தண்ணி குடிக்கனால எப்பொழுதும் நீ வந்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்க, அந்த பபுள்ஸ் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது ஒருவேளை அந்த ஃபவுண்டெயின் பேசக்கூடும் என்றால் இஃப் ஹீ குட் டாக் ஹீ வுட் சே நோ தட்ஸ் நாட், அது இல்லை என்று சொல்லுமா. அது ஒரு அதையும் ஒரு ட்ராமேட்டிக்காக சொல்ல, ஒருவேளை அந்த ஃபவுண்டனால் பேச முடிஞ்சா அந்த ஃபவுண்டன் என்ன சொல்லும், இல்லை அதனால் கிடையாது. ஒருவேளை உன்ட மான்கள் வந்து நீர் அருந்துவதால் நீ இப்படி செய்கிறியான்னு கேட்கும் பொழுது அதுக்கும் என்ன சொல்லும், நோ தட்ஸ் நாட் இட், அது கிடையாது அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, அப்போ என்ன சொல்லார், நான் எப்பயாவது வந்து உன்னிடத்துல தண்ணி குடிக்கிறேன்னு அதனால் வந்து இவ்வளோ ஹாப்பியாக நீ இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அதுக்கும் வந்து அந்த நீரூற்று என்ன சொல்லும், அது வந்து நோ தட்ஸ் நாட் இட், அது கிடையாது என்று சொல்லும். அப்போது என்ன கேட்குற, வாட் மேக்ஸ் யூ ஸோ ஹாப்பி ஆல்வேஸ் கஷிங் அப், எப்பொழுதும் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற, ரொம்ப வந்து அந்த பப்ளிங்காக ஆகிட்டே இருக்கே, எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கே, என்ன என்ன மே என்ன காரியம் வந்து இப்படியே உனக்கு செய்யும் சொல்ல முடியுது. அந்த நீரூற்று அதை பேச முடிஞ்சால் அதை என்ன சொல்லுவோம், இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் சம்திங் பிஹைண்ட் மீ புஷிங் மீ, அதை நான் இல்லை எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று அது என்னை புஷ் பண்ணுது, இப்படி பபுள் பண்ணு சொல்ல முடியும், நான் அது வந்து அங்கே பபுள் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் சொல்லும் பொழுது இப்படின்னு சொல்லுகிறார், தட்ஸ் அ வே இட் வித் அ கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா, அதுதான் ஒரு கிறிஸ்துவ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் வந்து எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் ஸ்தாபனம் சொல்லுது, இல்லை எங்கள் அம்மா அப்பாவோட கட்டாயத்தினால நான் வர்றேன், இல்லை வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வந்தால் அவங்க வந்து அது சரியான இல்லை. இட்ஸ் சம்திங் பிஹைண்ட் ஒர்க்கிங் இன் யூ, இட்ஸ் எட்டர்னல் லைஃப் தட்ஸ் மூவிங் அப் கஷிங் அப். ஹல்லேலூயா, நமக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த எட்டர்னல் லைஃப் வந்து நமக்குள்ளே வரும்பொழுது அது நம்மளை புஷ் பண்ணுது. எப்பொழுதுமே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை புகழ்ந்து நம்ம சொல்ல எப்பொழுதுமே விசுவாசமாக பேசுகிறோம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருந்தாலும் அது எல்லாத்தின் மத்தியிலையும் நமக்கு கர்த்தரைக்கு உண்மை உத்தமமாக எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா, அது உலகம் தரக்கூடாத சந்தோஷம். ஹல்லேலூயா, அது இன்னொருத்தர் உங்களை புஷ் பண்ணுறது கிடையாது, அது என்ன புஷ் பண்ணுது, கர்த்தரங்க அந்த எட்டர்னல் லைஃப், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நித்திய ஜீவன், அந்த எட்டர்னல் லைஃபை உடையவளாக இருப்போம் என்றால் நமக்குள்ளே கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, அதுதான் எனக்கு ஹாப்பினஸ். ஹல்லேலூயா, உலகம் எவ்வளோ நான் சொத்து சேர்த்தாலோ, எவ்வளோ பணம் பொருட்கள் இருந்தாலோ அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆமீன், அது எனக்கு உள்ளே இருக்க அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, அதுதான் நமக்கு என்ன செய்கிறோம், அதுதான் சந்தோஷம். ஜீவ நாங்கள் தண்ணீர் உள்ள அந்த நதிகளை உடையவெல்லாம் இருப்போம் என்று யோவான் 7:37 வாசிக்கலாம்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
அவன் யா விசுவாசம் உள்ளவளா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், அவரை நாம விசுவாசிக்கிறவர்களா இருந்தா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம இருந்து ஓடும். ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு நாம ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களை வந்து இந்த ஜீவ தண்ணீரண்டை நம்ம வழி நடத்துகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, நமக்குள்ள எப்பவுமே அந்த பப்ளிங் இருக்கும். ஆமீன், அங்கே வார்த்தை நிமித்தமாக அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வந்து என்ன செய்கிறாங்க நேகர், அவங்க வந்து அவங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக அவங்க போகிறாங்க, ரொம்ப ட்ரெடிஷனாக அவங்க ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தரதை வெறுக்கிறார். தே மேட் இட் ஏ ரிச் வெல் தென் காட் டிஸ்பைஸ்ட் இட், கர்த்தரதை வெறுக்கிறார், அது அவருடைய பார்வையிலே அது வெறுப்பாக இருக்கு. ஏசாயா 13:14 வாசிப்போம்.
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன்.
அங்கே பாருங்க கர்த்தர் என்ன சொல்லுறா, உங்களுடைய ஆராதனை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, அவருடைய அந்த பலிபீடங்கள் அது வந்து வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, அது கர்த்தர் அதை வெறுக்கிறார், அதை அருவறுக்கிறார். அவங்க வந்து வீணாய் ஆராதனை செய்கிறாங்க, சோதோம் குமாரனுடைய பாவத்தை அங்கே உடையவில்லை. கவனம் வாசிக்கும் பொழுது சோதோம் குமாரா பற்றி, சோதோம் குமாரா அது இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து விட்டது, எல்லாரோட மனுஷனுக்குள்ளும் அந்த மாதிரி அது உள்ளே வரும் பொழுது இன்னைக்கு உலகமே சோதோம் குமாராக மாறி இருக்கும். டினாமினேஷனல் வந்து இன்னைக்கு கர்த்தரை உண்மையாக ஆராதனை செய்யலை, அதே அவங்க வந்து ட்ரெடிஷனாக செய்கிறாங்க, எல்லா பாவத்தையும் செய்யலாம் ஆனால் அவங்க கம்யூனியனும் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான கர்த்தர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிற மனுஷன் வந்து அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆவதில்லை, அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செஞ்சா அங்கே கம்யூனியன் எடுக்கக்கூடாது. கம்யூனியன் எடுக்கலன்னா நீங்கள் ஒரு பாட்டாகவே இல்லை, அவங்க சரீரமாகிய சபையில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இல்லை, நீங்கள் இன்னும் வந்து காட்ஸ் பிரசன்ஸை விட்டு நீங்கள் பிரிந்து தான் இருக்கிறீங்க. யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் காட், நீங்கள் தேவனோட அங்கே சேர்க்கப்படவில்லை, அவர்லேருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் என்ன செய்ய முடியாது, அவங்க நீங்கள் ரத்தத்தின் கீழே வர முடியாது. நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are separated from the world. நம்ம உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் வந்து அங்கே கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே நம்ம வந்திருக்கிறோம். ஹலலூயா. அந்த ரத்தத்தின் கீழே நம்ம வரும்பொழுது நமக்கு வந்து பாவ மன்னிப்பை நம்ம பெறுகிறோம். ஹலலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் எதுக்காக காத்திருக்கிறார், God is waiting for us to get away from நம்ம எதுலேருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறார். இஸ் அவர் ட்ரெடிஷன், நம்ம ட்ரெடிஷனை விட்டு வெளியே வரணும். அண்ட் கம் பேக் அண்டர் த பிளட் ஆஃப் இஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய குமாரன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தத்தின் கீழே நம்ம வரணும். அவர் அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் கிரேஸ் டைம் நமக்கு இருக்கிறது. எப்போ அவருடைய வருகை வந்திருக்க வேண்டும், இப்பொழுது நமக்கு அந்த கிரேஸ் டைமில் இருக்கும். இன்னும் வெகு சீக்கிரத்தில் வரும். இன்னும் வந்து என்னது, நான் அந்த சாபனத்தை சேர்ந்தவன், இந்த சாபனத்தை, சாபனத்து பேரே சொல்லிகிட்டு இருந்தான். அவங்க அதை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வரவில்லை, அந்த ட்ரெடிஷனை விட்டு வெளியே வர வேண்டும். காட் என்ன எதிர்பார்க்குறா, சின்சியாரிட்டியை எதிர்பார்க்குறான். காட் ரிக்வயர் சின்சியாரிட்டி. நம்ம வந்து உண்மையாக கர்த்தரை ஆராதனை செய்கிறோமா, நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் விட்டு நம்ம வெளியே வரோமான்னு பார்க்குறோம். அவருடைய ட்ரெடிஷன் பி ஹாஸ் பிகேம் எ ஸ்டிங்க் இன் த ஃபேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பார்வையிலே அது எல்லாமே அருவறுப்பாக இருக்கிறது. அதை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்து அங்கே காணப்பட முடியாது. நமக்கு அந்த மன்னிப்பை அவர் சம்பாதித்திருக்கிறார். அதை நாம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம அவரை அணுக முடியும். ஹலலூயா. நமக்கு அதுதான் எட்டர்னல் லைஃபை கொண்டு வருது. அன்றைக்கி அநேகர் ஏன் அந்த பாவ மன்னிப்பு பெறல, ஆனால் எல்லாருக்குமே சம்பாதிச்சிட்டார். எல்லாம் இனிமே பறக்க போகிறவங்களுக்காகவும் அது சம்பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆனால் எனக்கு அநேகர் அதை தவற விடுறாங்க. இந்த என் டைம் மெசேஜில், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வந்தும் வந்து அநேகர் பின்வாங்கி போகும் பொழுது, பாவத்தில் விழுந்து போகும் பொழுது, அவர்கள் அந்த வந்து பாவ மன்னிப்பை பெறாமல் பாவிகளாகவே இருந்து பாவிகளாகவே மறிச்சு போகிறாங்க. கடைசியாக ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் அங்கே ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்க, ஒரு சோல்ஜர், அந்த சோல்ஜர் வந்து அங்கே கோர்ட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஹி ஃபவுண்ட் கில்ட்டி, அவன் வந்து தவறு செய்திருக்கிறார் என்று அங்கே நிரூபணமாகிறது. அதனால் வந்து அவனை சுட்டு கொல்ல வேண்டும் என்று அங்கே நீதிபதி உத்தரவிட்டு விட்டான். அந்த என்ன காரியத்துக்காக என்றால், அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டியூட்டியை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதை செய்ய வேண்டிய அந்த பேட்டில் ஃபீல்டில் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவன் செய்ய, அந்த காரியத்தை செய்வதற்கு, அந்த வேலையை செய்ய அவன் தவறி இருக்கும் பொழுது அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாயிற்று. அவன் வந்து சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்று அங்கே நீதிபதி சொல்லியிருக்கும் பொழுது அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் அந்த மனுஷனை குறித்து ரொம்ப அதிகமாக வந்து வருத்தப்படுகிறான். அங்கே வந்து அப்போ வந்து அங்கே ஆப்ரஹாம் லிங்கன், அவர் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அந்த பிரசிடெண்ட்டை மீட் பண்ண அவனுக்கு வந்து பாவம், அவனுக்கு வந்து அதுலேருந்து அவனை வந்து காப்பாற்றணும்னா அந்த பிரசிடெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அந்த லிங்கனை மீட் பண்ண வேண்டும். லிங்கனை மீட் பண்ணுறோன்னா அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. இப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, லிங்கன் வந்து ஒரு இடத்துக்கு வருகிறான்றதும் அவன் என்ன செய்கிறான், அவன் ஓடி போய் அவர் முன்னாடி போய் உடனே முழங்கப்படிட்டு நிற்கிறான். லிங்கன் வந்து அவர் ஒரு உண்மையாக ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறார், ஒரு ஜென்டில் மேன். அதனால் அவன் என்ன செய்கிறான், அந்த லிங்கன் முன்னாடி அவன் முழங்கா படிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், மிஸ்டர் லிங்கன், ஐ ஆஸ்க் மர்சி ஃபார் ஒன் நோயிங் தட் நோயிங் யூ ஆர் ஏ கிறிஸ்டியன், நீர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி நான் அறிவேன், உம்மை இடத்துல நான் இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவர் என்ன காரியம் கேட்கும் பொழுது அவன் சொல்லுறான், என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல மனுஷன், அவன் வந்து பல்லாத மனுஷன் கிடையாது. மை ஃப்ரெண்ட் வாஸ் போஸ்ட் ஆன் டியூட்டி, அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் ரொம்ப நல்ல மனுஷன்தான், குட் ஹார்ட்டட் மேன். அவன் வந்து அந்த நேரத்தில் அந்த டியூட்டியில் இருக்கும் பொழுது அந்த வெடி சத்தங்கள், கன்ஸ் எல்லாம் ஃபயர் ஆகும், யுத்தம் நடக்குது, அந்த கன்ஸ் ஃபயர் ஆகிற சவுண்டு, அந்த கேனன்லேருந்து அந்த ஃபயரிங் ஆகுது, அது அந்த சவுண்டெல்லாம் அவன் கேட்கும் பொழுது அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அவன் பயந்து என்ன செய்தான், அவன் அந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான். அவன் செய்ய வேண்டிய ஜாப் அங்கே களத்தில் நின்று அவன் செய்ய வேண்டிய, அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. பயந்து அவன் கொஞ்சம் ஓடிட்டான். பயந்து போனனால அவனுக்கு இப்போ மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அவன் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேர் இஸ் நோ வே டு சேவ் ஹிம் எக்ஸப்ட் யூ வில் சைன் இஸ் பார்டன். நீர் வந்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து அவனை வந்து காப்பாற்ற முடியும். அவனை வந்து மற்றபடி காப்பாற்ற முடியும். ரொம்ப நல்ல மனுஷன் நீ வந்து உன் ஒரு கிறிஸ்டியன் என்று நான் எனக்கு தெரியும். உமக்கு வந்து உள்ளத்தில் வந்து நோ தட் யூ ஹாவ் டெண்டர்னஸ் இன் யுவர் ஹார்ட். உம்முடைய இருதயம் வந்து ரொம்ப வந்து மற்றவங்களுக்காக இறங்குகிற ஒரு மனுஷன் உண்மை எனக்கு தெரியும். அதனால் உம்மிடத்தில் இறக்கத்துக்காக நான் கேட்குறேன்னு சொல்லும் பொழுது, அங்கே அவனுடைய கதையை கேட்கும் பொழுது, ரொம்ப அவனை குறித்து சொல்லும் பொழுது, அங்கே லிங்கனுக்கு என்ன செய்ய கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவர் என்ன செய்கிறார், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து அவங்க என்ன எழுதுகிறார், ஐ ஆப்ரஹாம் லிங்கன் பார்டன் திஸ் மேன் ஆஃப் சச் அண்ட் ஷால் நாட் டை. இந்த மனுஷன் நான் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கொடுக்குறேன், அவனை வந்து கொல்லக்கூடாது என்று சொல்லி அவங்க மன்னிப்பை கொடுக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான், அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்க அங்கே பிரிசனுக்கு போகிறான். அங்கே பிரிசனுக்கு போய் ஐ ஹாவ் யுவர் பார்டன், நான் வந்து உனக்கு மன்னிப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை பாக்கெட்லேருந்து எடுத்து இங்கே பாரு, ஆப்ரஹாம் லிங்கனே சைன் போட்டிருக்கார், அந்த பிரசிடென்ட்டே எனக்கு சைன் போட்டிருக்கார், உனக்கு வந்து அங்கே உனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நீ உனக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், டோன்ட் மாக் மீ, நீ என்ன ரொம்ப வந்து என்ன நீங்க வந்து வெறுப்பேற்றாமல் இரு, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆப்ரஹாம் லிங்கன் அவரோட சைனை யார் வேணால் போடலாம், நீ வந்து சும்மா வந்து அவரோட சைனை போட்டு என்ன இந்த நேரத்தில் வந்து நீ என்னை வெறுப்பேற்றுறியா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் வந்து நீ இப்படி என்ன மாக் பண்ணுறது, எனக்கு நீ சுத்தமாக பிடிக்கல, நான் அதை நம்பலை என்று சொல்லி அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். இல்லை உண்மையிலேன்னு இதெல்லாம் நடந்தது, நான் அவர்கிட்ட போய் இந்தமாதிரிலாம் நான் சொல்லி அவரே சைன் போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவன் எவ்வளோ சொல்லியும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ போனவனை திட்டி அனுப்பிட்டான். அதனால் அவன் என்ன செய்தான், அவன் வந்து எழுந்து அவன் அதே போல் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ அதன் பின்பு என்ன நடந்தது என்றா, அவன் வந்து அந்த நாள் அவன் ஒரு டேட் சொல்ல அந்த டேட்டில் அவனை சுட்டும் கொன்னுட்டாங்க. கொன்ன பின்பு இந்த நியூஸ் வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு போகுது. ஆப்ரஹாம் லிங்கன் போகும் பொழுது அவர் என்ன கேட்குறாரு, அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது, நான் மன்னிப்பு கொடுத்த ஒரு மனுஷனை நீங்கள் எப்படி வந்து மரண தண்டனை அவனுக்கு விதிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் வருது. அப்போ அவங்க என்ன சொல்லுறாங்க, மரண தண்டனை கொடுத்த பொழுது அந்த அந்த அவங்க டீம் என்ன சொல்லுறாங்கன்றான், ஏ பார்டன் இஸ் நாட் ஏ பார்டன் அன்லஸ் இட் பி அக்செப்டட் ஆஸ் எ பார்டன். அந்த மன்னிப்பை வந்து மன்னிப்பாக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மன்னிப்பாக மாறாது, அதை அக்செப்ட் பண்ணணும். அவனை மாவு மன்னிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் எழுதி சைன் போட்டு கொடுத்தாலும் அவன் அக்செப்ட் பண்ணாதான் அவனுக்கு மன்னிப்பு, அக்செப்ட் பண்ணலன்னா அது மன்னிக்க முடியாது. அதனால் வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தது சரிதான் என்று சொல்லி அங்கே தீர்ப்பு வாசிக்கப்படுது. பாருங்கள், அவனுக்கு வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது, அந்த மன்னிப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அந்த மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளதுக்கு அவன் வந்து இடம் கொடுக்காதனால அவனுக்கு அங்கே மறித்து போனான். அதே போல தான் இன்றைக்கி அத்துடைய வார்த்தை அது நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. ஆனால் வந்து என்ன செய்யணும், யூ ஹாவ் காட் டு அக்செப்ட் இட் ஆஸ் யுவர் பார்டன். நம்மளுடைய அது மன்னிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது நமக்கு மன்னிப்பாக மாறாது. இன்றைக்கி அவர் எல்லாருக்கும் தான் அதை சம்பாதித்திருக்கிறார், இனிமேல் பறக்க போகிறவங்களுக்காகவும் தான் சம்பாதித்திருக்கா. ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் அது அவளுக்கு மன்னிப்பாக மாறாது. ஹலலூயா, ஏன் இன்றைக்கி நம்ம அக்செப்ட் பண்ணபடினால தான் இங்கே இருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தையின் கீழே நம்ம ஏன் வந்திருக்கிறோம், ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து மற்ற காரியங்களை விட்டு எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை விட்டு சபைக்கு ஆராதனை செய்ய வருகிறோம், ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. அதான் உலகம் நமக்கு தரக்கூடாத சமாதானத்தை இந்த வார்த்தையிலே நம்ம காணுகிறோம். ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அந்த என்டர்டெயின்மெண்ட் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாள் வார்த்தையை கேட்கும் பொழுதும் அதுதான் என்டர்டெயின்மெண்ட். ஹல்லேலூயா, ஏன்னா அந்த வார்த்தை தான் சந்தோஷத்தை கொடுக்குது, அதுதான் சமாதானத்தை கொடுக்குது. உலகம் வந்து உலகப்பிரமான காரியங்கள் பாவங்கள் சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுத்தா அது பல வந்து வழிகளில் வந்து அது நமக்கு துன்பத்தை வந்து அது வந்து துக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பாவம் மன்னிப்பை உடையவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தையை நாம் அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே மன்னிப்பு குறித்து இம்மட்டுமாய் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே அது உலகம் ஆண்டவர் எல்லா குருசுவர்களுக்கும் ஆண்டவர் அதை குறித்து அறிந்திருந்தாலும் ஆனாலும் அவர்கள் நாங்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தை அவர் உடையவர்களாக இருப்பதில்லை கர்த்தாவே. அது மட்டுமில்லை, கொஞ்சம் ஒரு சொற்ப ஜனங்களை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு அந்த நிச்சயத்தினை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது கர்த்தாவே. இது அரணான பட்டணமாக இருக்கிறது. இந்த கோட்டைக்குள்ள நாங்கள் இன்று காணப்படுகிறோம் கர்த்தாவே. நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே உம்முடைய நாமத்தின் கீழே நாங்கள் வந்து பாதுகாப்பாய் காணப்படுகிறோம் கர்த்தாவே. எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறீர். எங்களை பரிசுத்தப்படு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்தில் இருக்கிறது, எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க. எப்போ என்ன அழிவு வரும் என்று அவர்களுக்கு தெரியாது கத்தாவே. அதற்காக பயந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே நாங்கள் எங்களை நீ கோசனிலே பத்திரமாய் வைத்திருக்கிறீர் கத்தாவே. இந்த வார்த்தை எங்களுக்கு அது வந்து பயத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவது நடக்கப்போகிறது. அந்த நாளுக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆயத்தப்படுத்தும், எங்களை நீ தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளிலே நாங்கள் கரை திரை முதலானவைகள் இல்லாதபடிக்கு, நாங்கள் குற்றமற்றவர்களாக இராதபடிக்கு, ஸ்பாட்லெஸ் பிரைடாய் நாங்கள் காணப்பட, ஆகாயத்திலே நாங்கள் உங்கள் சந்திப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் என்று ஒவ்வொருவரும் நீர் பசுத்தாவினாலே நிறைத்தரலும் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஜப விண்ணப்பங்கள் வேண்டுதல் விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றும் நீ சாட்சியாய் மாற்றும் கர்த்தாவே. வந்தவள் யாரும் பெருமையாக செல்லாதபடிக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும். நாங்கள் என்ன ஜப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறோமோ அதுக்கு பதிலை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. ராத்திரியில் எங்களோட கூட வரும், போகில மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். மறுபடியும் ஆண்டவர் ஆலயத்தில் உம்மை சந்திக்கும் வரை உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் கிருபை எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையா உமைக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.